எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவேயும் துதிக்கிறோம். இந்த அருமையான காலவேளையில நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உமக்கு ஆராதனை செய்யும்படியாக, சோத்திரங்களை துதிகளையும் ஏறெடுக்கும்படியாக, எங்களுக்கு நீர் பாராட்டின சலாக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிந்திருக்கிறோம். நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நீரே இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களை 40 வருஷமாக வனாந்தரத்திலே வழி நடத்தினீர். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தீர். அவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தி காண்பித்தீர். அவர்கள் மத்தியிலே நீர் மாம்சத்திலே வந்து நீரே தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். ஆனாலும் அநேகர் ஆண்டவரே உம்மை அறியவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே போல இந்த கடைசி காலத்திலே நீர் இறங்கி வந்திருக்கிறீர், பரிபூர்ணமான வார்த்தையாயிருக்கிறீர். உலகம் அந்த அடையாளத்தை கண்டது, ஆனால் ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. நீர் மேகத்திலே வந்தீர், லைஃப் மேகசீனில் அது பிரிண்ட் ஆகப்பட்டது, ஆனாலும் அதனுடைய ரகசியத்தை அநேகர் அறியவில்லை. அது வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. அது கமிங் ஆஃப் த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாருடைய வருகையாயிருக்கிறது. மிகுந்த வல்லமையோடு கூட நீர் மேகத்திலே இறங்கி வந்திருக்கிறீர். பரிபூர்ணமான வார்த்தையாக நீர் இருக்கிறீர். கர்த்தாவே, மனவாட்டின் மத்தியிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், வேத வாக்கியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். உலகம் அதை அறியவில்லை, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டதற்காக சோற்றும், எங்களை அழைத்ததுக்காக நமக்கு சோற்றும், எங்களை பசுத்தப்படுத்தி எங்களை நம்முடைய குமாரும் குமார்த்திகளுமாக மாற்றியிருப்பதற்காக சோற்றும், உலகம் தரக்கூடாத ரட்சிப்பை நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நமக்கு சோற்றும், எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை விசுவாசம் அன்புக்காக நமக்கு சோத்திரம். கர்த்தாவே, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து வந்ததுக்காக சோத்திரம், எங்களை போஷித்து வந்ததுக்காக சோத்திரம். நாங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், எங்களுக்காக நீர் ஒரு அவனுடைய பட்டணத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். ஒரு நாளிலே நாங்கள் அந்த பட்டணத்திலே நித்திய காலமாக வாழுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய சத்தியத்துக்கு சாட்சியாக எங்களை வைத்திருக்கிறீர். எங்களை கொண்டுள்ள உம்முடைய நோக்கம் சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் நீர் பசுத்தப்படுத்துவீராக, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆவிக்குள்ளாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சிந்தையிலிருந்து ஆண்டவரே மாம்சத்திலே கொண்ட நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நீர்தாமே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் ஆசீர்வதியும், முழங்கால் போயிட்டுக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தூரத்திலிருந்து சமத்திலிருந்து நீர் கொண்டிருக்கிறீர். கடந்த நாட்களில் எங்களுடைய ஜபங்களை நீர் கேட்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. எங்களை நீர் கண்ணீர் மணியைப் போல நீர் பாதுகாத்ததுக்காக சோற்றும், சாத்தானுடைய சகல கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததுக்காக நமக்கு சோற்றும். நீரே எங்களுடைய பரிகாரியாயிருக்கிறீர், நீரே எங்களுடைய இரட்சகராயிருக்கிறீர், நீரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறீர். யகோவா ரேஃபா, யகோவா ஷம்மா, யகோவாயிராயிருப்பதுக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதுக்காக நமக்கு சோத்திரம். எங்கே 2-3 நாமத்தாலே கூடியிருக்கிற நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருப்பதுக்காக நமக்கு சோத்திரம். நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஆராதனையிலே நீர் பிரியமாயிருக்கிறீர். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் நீர் கொடுத்திருக்கீர், ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நீர் கொடுத்திருக்கிறீர். இவ்விதமான ஒரு ஆராணியை நீர் விரும்பி நீர் இந்த கடைசி காலத்தை மனவாட்டியின் மத்தியில் இந்த ஆராணியை கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் தாம் எங்களோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனித உடல்களை பயன்படுத்தி நீர் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையானது ஜீவன ஆவியாயிருக்கிறது, எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும். கர்த்தாவே, அந்த வார்த்தையானது ரியல் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. வேத வாக்கியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். மனவாட்டியை குறித்து சொல்லியிருக்கிற எல்லா வேத வாக்கியங்களும் எங்களிலே நிறைவேறும்படியாக நீர் கிருபத்தார். நாங்கள் அதில் ஒரு பாகமாயிருக்க நீர் கிருபை தருவீராக. வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ள பாக்கியவங்கள் திருப்தி அடைவார்கள். உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களை திருப்தி செய்ய முடியும். உலகத்தின் ஆண்டவரே பொருட்கள் எங்களை திருப்தி செய்ய முடியாது, உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களை திருப்தி செய்ய முடியாது. எங்கள் ஆத்மா தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. நீர் ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, எங்களுடன் நீர் பேசுவீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் ரத்தத்தின் அடியில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியை நீர் கிரியை செய்யும், உடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பாடம் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7 வசனம். அதன் பின்பு ரெண்டு ராஜாக்கள் 4:1-7. Proverbs chapter 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதன் பின்பு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-7. Second Kings chapter 4:1-7. தீர்க்கதரிசியுடைய புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளையுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். உட்காரு. நீதிமொழிகள் 22:7. Proverbs chapter 22:7.
ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை.
ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The rich ruleth over the poor and the borrower is servant to the lender. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த பாரோவர் இஸ் சர்வன்ட் டு த லெண்டர். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. த பாரோவர் இஸ் சர்வன்ட் டு த லெண்டர். உண்மையாலே நம்ம கடைசி காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே கடன், கடன், கடன் தான். கடன் வாங்காதவர்கள் யாருமே கிடையாது. கடன் வாங்காமல் இருக்க முடியுமா? கடன் வாங்காமல் இருக்க முடியாது. அவ்விதமான ஒரு உலகத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். எந்த விதத்திலையாவது ஒரு விதத்தில் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படிதான் உலகத்தில் வாழ வேண்டும் என்றுதான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் உலகம் இப்பொழுது இருக்கிறது. இது வேத வாக்கியத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. இது கடைசி காலத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இது அந்திக்ரிசு வருவதற்கு வழிவகுக்கிறது. இது உலகத்தினுடைய முடிவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டு. கடன் நம்ம வந்து பல விதத்தில் வாங்குகிறோம். தனிப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் போய் வட்டி வாங்குகிறோம். 10 பைசா வட்டி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க 1000 கணக்கில் கடன் வாங்கினீங்கன்னா 10 மாசத்தில் உங்களுடைய கடன் வந்து டபுளாக மாறும். பிரைவேட் கடன் நம்ம வாங்கலாமா? பிரைவேட் கடன் வந்து அவசரத்துக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் அதை விரைவிலே கொடுத்து தீர்க்க வேண்டும். ஆனால் மார்டேஜ் லோன் வாங்க வேண்டியதாக வரும். நீங்க ஒரு லேண்டு வாங்கணும், அல்லது வீடு வாங்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும், அல்லது ஒரு டூவீலர் வாங்கணும் என்றால் நம்ம வந்து கடன் மூலமாகத்தான் அதை செய்கிறோம். டியூ போட்டு தான் அதை வாங்குகிறோம். எல்லாரும் அவ்விதமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்ம வந்து டியூவை வந்து ஒரு டியூ கூட விடாம சரியா நீங்க பே பண்ணீங்கன்னா நீங்க பிழைச்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க அந்த டியூவை நீங்க கட்டாம இருந்தா அவன் வந்து அந்த காரை எடுத்துட்டு போயிருவான், அல்லது டூ வீலரை எடுத்துட்டு போயிருவான், அல்லது வீடை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணிருவான். இதுதான் அது நம்ம வாங்க வேண்டியதாக வருது. ஆண்டோடைய வருகை வந்தா அது அவன் எடுத்துக்கிட போறான், அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனா சரியானபடி நம்ம அந்த டியூவை வந்து அந்த தவணையை செலுத்தவில்லை என்றால் அது உங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இது உலகம் அப்படியா அப்படின் ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கடன் வாங்காமல் ஒருவர் கூட ஜீவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. கிரெடிட் கார்டு வந்து இப்பொழுது அதன் மூலமாக தான் அதிகமாக பண பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொரு பேங்கும் கிரெடிட் கார்டை கொடுக்குது. திடீர்னு போன் பண்ணி உங்க செல் நம்பருக்கு போன் பண்ணி கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா என்ற எத்தனை பேரை கேட்டாச்சு. யார் போன் நம்பர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எப்படி போன் கிடைக்குதோ கிரெடிட் கார்டு வாங்குங்க வாங்குங்கன்னு அடிக்கடி சொல்ல கொடுக்கறாங்க. எனக்கு கிரெடிட் கார்டு கிடையாது. அதனால அருமையானே என்ன சொன்னால் இந்த காலத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு கிரெடிட் கார்டுக்கு நிறைய கிரெடிட் கார்டை வச்சு பணத்தை இங்கேயும் அங்கேயும் போட்டு புரட்டி கொண்டு சிலர் வந்து அதை கட்ட முடியாதபடி அவங்க பலவிதமான சிக்கலுக்கு என்கொயரிக்கு ஆளாகிறார்கள். அதனால் நம்ம என்ன உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன? கடன் வாங்குவது. கடன் வாங்கி நம்ம ஒரு பொருளை நம்ம வாங்குவோம் என்றால் அதை குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. அது நமக்கு சொந்தம் அல்ல. நீங்க அதை முழுசும் பே பண்ணும் வரைக்கும் அந்த பொருளோ உங்களுக்கு சொந்தம் அல்ல. அந்த கார் உங்களுக்கு சொந்தம் அல்ல, அந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அல்ல, அல்லது நீங்கள் எது வாங்கியிருக்கீர்களோ அது உங்களுக்கு சொந்தம் அல்ல. ஏனென்றால் நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், த ரிச் ரூல் ஓவர் த ஃபூர். அங்கே ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான் என்றால் கடன் கொடுத்து நம்மை அடிமைப்படுத்துகிறான். பேங்க் வந்து கடன் கொடுத்து நம்மை அடிமைப்படுத்துகிறது. வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர்கள் கடன் கொடுத்து உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள். த ரிச் ரூல் ஓவர் த ஃபூவர் த பாரோவர் இஸ் சர்வன்ட் டு த லெண்டர். அதனால அவன் நம்மை ஆளுகிறான், ஐஸ்வர்யவான் நம்மை ஆளுகிறான். த பாரோவர் இஸ் எ சர்வன்ட் டு த லெண்டர். இது என்ன என்றால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் வந்து உலகத்தையே ஸ்லேவாக மாற்றிட்டான். நம்ம நாட்டில் மட்டுமல்ல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாருமே கடன் தான், மில்லியன் டாலர் கடன் வாங்குவாங்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம். மல்லையா எவ்வளவு கடன் வாங்கிட்டு அவர் தப்பிச்சிட்டாரு. பேப்பர்ல நீங்க வாசிப்பீங்க எத்தனையோ கோடி கடன். பாருங்க எல்லாருமே ஐஸ்வர்யவான்களா இருந்தாலும் எல்லாருமே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு கட்ட வேண்டும் என்றால் நம்ம லேண்டை வந்து இதை பேங்குக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்பொழுதுதான் அவன் லோன் தருவான். அவன் பேர்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். அது அவனுக்கு தான் சொந்தம். அதாவது ரிச் ரூல் ஓவர் த ஃபூவர் த பாரோவர் இஸ் சர்வன்ட் டு த லெண்டர். அப்படி நம்ம பணத்தை சேர்த்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பணம் டிவேல்யூ ஆயிரும், பண பரிமாற்றங்களிலும் பிரச்சனை ஏற்படும். அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். பிராக்டிக்கலா நான் சொல்றேன். The borrower has become the slave of the lender. அதனால என்ன சொல்ற அவன் ஸ்லேவாக மாறுகிறான். பைபிள் வந்து தமிழ் பைபிள் ஸ்லேவ் என்று போடப்பட்டிருக்கு. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. The borrower has become the slave of the lender. ஒரு தனிப்பட்ட மனுஷன் கடன் வாங்குகிறான். அப்பொழுது அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் பிகம் ஸ்லேவ் டு த லெண்டர். யார் கடன் கொடுத்தாங்களோ அவனுக்கு அடிமை. யார் யார் பர்சனலா நீங்க மற்றவங்கிட்ட லோன் வாங்கியிருக்கீங்களோ யூ ஆர் எ ஸ்லேவ். வேத வாக்கியம் சொல்லுகிறது யூ ஆர் எ ஸ்லேவ். யாருக்கு உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவனுக்கு ஸ்லேவா இருக்கிறீங்க. நம்ம பெருமை பாராட்டுவதில் ஒண்ணுமே இல்லை. ஐ எம் எ ஸ்லேவ். ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பமானது கடன் வாங்கும் என்றால் அந்த ஃபேமிலி பிகம் ஸ்லேவ் டு த லெண்டர். யார்கிட்ட கடன் வாங்குறாங்களோ அந்த குடும்பமானது அடிமையாக இருக்கு. சர்ச் ஒரு சபையானது கடன் வாங்கும் என்றால் அந்த சபையானது கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறது. ஒரு கம்பெனி இதை கடன் வாங்கும் என்றால் அது எந்த யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ எந்த பேங்க்ல கடன் வாங்கினவங்களோ அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு நாடு நாடுகள் அதிக கடன் வாங்கியிருக்கிறது, ஸ்டேட் கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய கடன் எத்தனையோ கோடி இருக்கிறது, பே பண்ண முடியாது. இந்தியா கடன் வாங்கியிருக்கிறது. A nation that borrows becomes slaves to the lender. அது வேர்ல்ட் பேங்குக்கு IMF-க்கு அது லெண்டராக இருக்கிறது, அது வந்து ஸ்லேவாக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட லெவல்ல, ஃபேமிலி லெவல், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல, ஒரு ஸ்டேட் லெவல், நேஷன் லெவல்ல, எல்லாமே இன்னைக்கு வந்து கடன்ல இருக்கு. சாத்தான் வந்து என்ன செய்யறான் என்றால் இந்த பணத்தினாலே கடன் கொடுத்து எல்லாரையும் ஸ்லேவ் ஆக்கி வச்சிருக்கிறான். முன்னொரு காலத்துல அப்படி கிடையாது. இப்ப கடைசி காலம் ஆகும் பொழுது, உலகத்தின் அழிவு வரும் பொழுது, சாத்தானுடைய கிரிப்பு மக்கள் மேல எப்படின்னா பணத்தினாலே அடிமைப்படுத்துவது, நல்ல சம்பாத்தியம் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிப்பது. அதனால வட்டிக்கு விட்டால் கொஞ்ச நேரத்தில் பணம் டவுன் ஆகும், அதை வந்து இன்னொருத்தருக்கு வட்டி கொடுத்து இப்படி பணத்தை பெருக்குவது, வேலையே செய்யாம வட்டி கொடுத்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பின்வாங்கி போன ஒரு சகோதரி அவிதமானதான் ஜீவனம் செய்யறாங்க. வட்டி 10 பைசா வட்டி. பைபிள் சொல்லியிருக்கிறது பண ஆசை எல்லாத்தையுமே வேறாய் இருக்கு. The love of the money is the root of all evil. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அவங்க சத்தியத்தை விட்டு விலகி, சபையை விட்டு விலகி, வட்டி பணத்தினாலே சம்பாதித்து பணத்தை பெருக்கலாம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறாள் என்று பைபிள சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்க வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்க அப்படி ஆயிருந்தாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனையினால உருவ குத்திக் கொள்ளுகிறாங்க. ஆனா நீங்க போயிட்டு அவிதமான ஆத்துமா கிட்ட போயிட்டு 10 பைசாக்கு கடன் வாங்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும், ஸ்லேவா மாறுறீங்க. அது அதை விட பரிதாபமான காரியம். அப்படி கடன் பிரைவேட்டா நம்ம வாங்கும் பொழுது நமக்கு என்ன காமிக்க, நமக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும். உங்களை குறித்து நீங்கள் பெருமை பாராட்ட முடியாது, விசுவாசம் இல்லை என்பதற்கு அது அடையாளமாக இருக்கு. என்ன சொன்னால் பண ஆசை, பணம் எல்லாத்துக்கும் உதவும். பிரசங்கி 19:19 வாசிக்கலாம்.
விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும்.
பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் அவசியம். பணம் இல்லாம பாஸ்டர் ஜீவிக்க முடியாது, யாருமே ஜீவிக்க முடியாது. எந்த எலெக்ட் பீப்புள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜீவிக்க முடியாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். மணி ஆன்சர் அட் ஆல், எல்லாத்துக்கும் வந்து பணம் நமக்கு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் 1 Timothy 6:10 வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் பணம் தான் காரணமா இருக்கிறது. வாசிக்கலாம்.
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ,
சிலர் இச்சித்து என்ன சொன்னால் விசுவாசத்தை விட்டு விலகி பணம் ஆசைப்பட்டு சர்ச்சை விட்டுட்டு சத்தியத்தை விட்டுட்டு வட்டி கடன் கொடுத்து இதோ பணக்காரர்களா ஆகலாம் நினைக்கும் பொழுது அநேக கடைசியில் அநேக வேதனைகளால் அவளை உருவ குத்திக் கொள்ள, தங்களை தாங்களே குத்திக் கொள்ளுகிறார்கள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம்.
ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமைத்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள்.
இது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் மனுஷரை வந்து சோதனையிலும் கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடு சேதமான பலவிதமான இச்சைகளினாலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த மாதிரி எங்க பைபிள் நமக்கு எழுதியிருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பணமானது எப்படி வந்து உலகத்துல பணம் வந்துச்சு, அந்த பணப்புழக்கங்கள் எப்படி வந்து அது இன்னைக்கு அது ஆரம்பிச்சு இன்னைக்கு எப்படி ஒரு கிளைமேக்ஸ்ல வந்திருக்கிறதுங்கிறத முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக அந்த இஸ்ரி எப்படி அந்த கடல்ல இருந்து விடுதலை பெற்றாள் என்பதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பணம் எப்படி வந்து புழக்கத்துல வந்தது, எப்படி உலகத்துல அது ஆரம்பித்தது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது பைபிள்ல முதலாவது ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், சாராள் மரித்து போனால் பிரேதம் பாடி இருக்கிறது, அங்க ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது, பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. அதனால பிரேதத்தை அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காக அவன் வந்து எப்ரோன் போயிட்டு ஒரு கல்லறை பூமியை முதலாவது வாங்குகிறான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பைபிள்ல வந்து பண பரிமாற்றத்தை நம்ம காணும், வெளிப்படுத்தல போய் அது முடியுது. ஆதியாமம் வந்து சீட் புக், வெளிப்படுத்தல் வந்து ஹார்வெஸ்ட் ஏஜா இருக்கு. அது சிம்பிள் ஃபார்ம்ல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரியாலிட்டியா நம்ம கண்ணு முன்னால பண புழக்கங்கள் எப்படி நடக்கிறது என்பதை, அது எவ்வளவு உச்சக்கட்டத்தில் வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சாட்சன் அதன் மூலமாக ஜனங்களை எப்படி அடிமைப்படுத்துகிறான் என்பதையும் நம்ம காண முடிகிறது. அல்ல, முதலாவதாக ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய பிரேதத்தை, மனைவியினுடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கல்லறை பூமியை வாங்கினான். 400 சேக்கல் வெள்ளியை நெரித்து கொடுத்து எப்ரோன் என்கிறவனத்திலே வாங்கினான். மக்பேலா குகையும் அதை சேர்ந்த இடத்தையும் வாங்கினான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் 23:16-18.
அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்ல கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தான். இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லை எங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு
சொந்தமா வாங்கின இடம், மற்ற எல்லாமே அனுபவ பாத்தியம்தான். இப்ப நமக்கு பட்டா வச்சிருந்தாலும் அது அனுபவ பாத்தியம்தான், எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், லேண்ட் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். நம்ம ரொம்ப பக்காவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தாலும் அது கவர்மெண்ட் தான் சொந்தம், கவர்மெண்ட் நினைச்சா எப்பனாலும் எடுத்துக்கிடலாம். எல்லாமே அனுபவ பாத்தியம்தான். நம்ம அந்த உலகத்தை கொஞ்ச நாள்ல நம்ம கொஞ்சம் உலகத்தை அனுபவிக்கிறோம், நம்ம அதுல தங்கி அனுபவிக்கிறோம். அதனால பட்டா இருக்குது, எனக்கு கடன் இல்லை, ஒண்ணு இல்லாட்டாலும் அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். இப்பொழுது அதே போலதான் இவ்வளவு ஆபிரகாம் வந்து கானான் தேசம் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஆனாலும் அது அவனுக்கு சொந்தமாக மாறவில்லை. அவன் வாங்கின ஒரே ஒரு இடம் வந்து அந்த கல்லரா பூமியை தான் வாங்கியிருக்கிறான். பிரேதத்தை அடக்கம் பண்ணுவதற்கு தன்னுடைய மனைவியினுடைய பாடி அங்க இருக்கிறது, அதை போட்டுட்டு போயிட்டு அந்த நிலத்துக்கு அவன் பேரன் பேசுறான். பிரேதத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, பிரேதத்தை கொண்டு இரவலான இடத்துல அந்த அடக்கம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவன் வந்து ஒரு இடத்த வாங்குகிறான், 400 சேக்கல் வந்து வெள்ளிய நெருத்து கொடுத்து அவன் அந்த இடத்தை வாங்குறான். மக்பேலா குகையும் அதை சார்ந்த இடத்தையும் அவன் வாங்குகிறான். Abraham was buying the field from Hebron, the Hittites. And the Ethian ஆகிய எப்ரோன் இடத்துல அதை வாங்குகிறான். Abraham, a type of Christ. ஆபிரகாம் கிறிஸ்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். Purchasing a purchase possession for the resurrection to bury his dead in Canaan land. அங்க உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்து அங்க இடத்துல அடக்கம் பண்ணப்பட போகிறார். அப்பொழுது அவர் உயிர்த்தெழும் பொழுது இவங்களும் உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் என்ற அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அந்த இடத்த வாங்குறான். அதே இடத்துல தான் இதன் ஜெண்டல் அங்க ஈசாக்கு அடக்கம் பண்ணப்பட்டான். அதே இடத்துல தான் யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டான். அதே இடத்துல தான் யோசேப்பு அடக்கம் பண்ணப்பட்டான். அதான் அந்த இடத்தை வந்து அவன் விலக்கரையமா வாங்க போகிறான் என்றால் என்ன அர்த்தம் என்றால் உயிர்த்தெழுதல் அந்த இடத்துல நடக்க போகுது. பொசஷன் ஃபார் ரெசரக்ஷன் டு பரி ஹிஸ் டெத் இன் கேனன் லேண்ட். அந்த கானான் தேசத்திலே அந்த இடத்தை வாங்கினான். அந்த நேரத்தில் காயின் கிடையாது, ஆனா எண்ணி கொடுப்பதுக்கு இத காயின் கிடையாது. அதனால அவன் வந்து வெள்ளிய நெருத்து கொடுத்து 400 சேக்கல் வெள்ளிய நெருத்து கொடுத்து அந்த இடத்தை வாங்குகிறான். இப்படியாக அந்த காலத்துல பொன்னையும் வெள்ளியும் நெருத்து கொடுத்து தான் நிலத்தை வாங்கினார்கள். அதுதான் அவங்களுக்கு வந்து இதோ ஜென்டல் இப்படி பிசினஸ் பண்ணுவது அப்படிதான் இருந்தது. பொன்னையும் வெள்ளியும் நெருத்து கொடுத்து வாங்கினார்கள். அதன் பின்பு காயின் செய்தார்கள். பொன்னினாலும் வெள்ளியினாலும் காயின் செய்தார்கள். அந்த காயின் செய்யும் பொழுது அதை கவுண்ட் பண்ணி கொடுப்பது. இது வந்து வேயிங், அது வந்து கவுண்டிங். முதல்ல அது நெருத்து கொடுத்து தான், பிறகு வந்து காயின்ஸ் உருவாக்கி அதை வந்து எண்ணி கொடுப்பது. யோசேப்பு வந்து 20 வெள்ளிக்காசை எண்ணி வாங்கிக்கிட்டான். 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்று போட்டார்கள். இப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆகிவிட்டது. அதன் பின்பு இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்து பிரதான ஆசிரியர் 30 வெள்ளிக்காசை எண்ணி வாங்கினான். 1, 2, 3, 4 30 எண்ணி வாங்கினான். அது கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி பாதாளத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த காயினை வந்து எண்ணி வாங்கிறது அப்படியாக இருக்கும் பொழுது அதன் பின்பு என்ன சென்றால், அந்த காலத்தில் கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் இருந்தது. அந்த கோல்டுக்கு தான் மதிப்பு உண்டு. அதனால நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் வெள்ளி அல்லது கோல்டு அவங்க பயன்படுத்தினாங்க. They will call in the paper money and destroy the paper money. Roman Catholic மார்க்கமானது பேப்பர் மணியை வந்து எல்லாம் பேப்பரை கொடுத்துருங்கன்னு சொல்லிடும். பாண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருங்க. Destroy the paper money and bring back the gold standard. கோல்டுக்கு தான் என்னைக்குமே வேல்யூ உண்டு. பேப்பர் மணி ரிசர்வ் பேங்க் வந்து ஐ ப்ராமிஸ் டு பே 100 ரூபீஸ். நீங்க அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான் எழுதியிருக்கும். அது ஒரு பேப்பர், ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கு. அது ஒரு ரெசிபிட் போல, அதுக்கு எந்த வேல்யூ கிடையாது. ஆனால் கடைசி காலத்தில் என்ன செய்யால், மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பேப்பர் மணியை டிஸ்ட்ராய் பண்ணி ஆன்டி கிரைஸ்ட் வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை கொண்டு வருவான். கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் முதல்ல இருந்தது, பின்புதான் அது இன்னைக்கு பேப்பர் மணியா மாறி இருக்கு. அதனால பேப்பர் மணியா மாறி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், 50 கோடி 100 கோடி 200 கோடின்னு பதுக்கி வைக்கிறான். அதுதான் நீங்க பேப்பர்ல வாசிக்க முடியும். பிறகு அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து என்கொயர் பண்ணி அவன் எல்லா விதமான பாடுபடுறான். ஏனென்றால் பணத்தை எங்க தான் கிடைக்கோ எப்படி அவங்க வைக்கிறானோ தெரியும். நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கிறோம். இந்த பேப்பர் மணியை பார்க்கும் பொழுது ஒரு நாள் இது வந்து முடிவுக்கு வரும், கோல்டு ஸ்டாண்டர்ட் ஏற்படும் என்பதை அறிய வேண்டும். பேப்பர் மணி எப்பொழுது வந்தது என்றால், எப்பொழுது பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடித்தாங்களோ அப்பொழுது பேப்பர் மணி வந்தது. அதுக்கு முன்னால பேப்பர் மணி கிடையாது. அதனால பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிக்கலன்னா பேப்பர் மணி கிடையாது. அதனால பிரிண்டிங் பிரஸ் வந்து பிலடெல்பியா காலத்துல தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. சர்தை பிலடெல்பியா காலத்துல ஏஜ் ஆஃப் ரிஃபர்மேஷன், அந்த சீர்திருத்த காலம், ரிஃபர்மேஷன் காலத்துல தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. முதலாவது பைபிள் தான் பிரிண்ட் பண்ணினார்கள். முதலாவது பிரிண்ட் பண்ணப்பட்ட புஸ்தகம் பைபிள். அதன் பின்பு அரசாங்கமானது மணி பணத்தை பிரிண்ட் பண்ணுவதற்காக அது பயன்படுத்தினது. எக்கானமி பேஸ்ட் வித் பிரிண்டிங் பேப்பர் மணி. The printed the same Bible started Reformation. அதனால பைபிள் பிரிண்ட் பண்ண பிறகுதான் சுவிசேஷம் அதிக வேகமாக போனது. அதனால பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். சர்தை பிலடெல்பியா காலத்திலே சத்தியமானது வேகமாக பரவினது. காரணம் வந்து பைபிள் வந்து பிரிண்ட் ஆகப்பட்டது. அதனால பைபிள் பிரிண்ட் ஆகி தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. அரசாங்கமானது உலகமானது இத என்ன செய்யறால், அந்த பிரிண்டிங் பிரஸ் வச்சு பணத்தை பிரிண்ட் பண்ணி உலகம் பொருளாதாரத்துல ஒரு பக்கம் முன்னேறிக்கிட்டு போகுது. இப்படியா ரெண்டு பக்கமா உலகம் போயிட்டு இருந்துச்சு. வேறும் தெரியாத மக்கள் வந்து பணம் பணம் பணம்னு உயிரை விடும். அவர்களுக்கு என்ன செய்யறால், அறிவு இல்லை, ஞானம் இல்லை. இதெல்லாம் பேப்பர் மணியானது அந்த பணத்துக்காக உயிரை விட்டு, பணம் பணம் இருந்தாலே உலகமே நம்ம கிட்ட இருந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்களும் வேற அறியாதவளா இருக்கக்கூடாது. நமக்கு வேர்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வேர்ட் ஆனது பின் பண்ணி மிஷினரி ஊழியமானது இதுதான் என்ன செய்யறது என்றால் அந்த நூற்றாண்டுகளிலே மிக வல்லமையாக போனது. பிரிண்டிங் பிரஸ் அதுக்கு உதவியாக இருந்தது. கமர்ஷியல் என்னென்றால் சிஸ்டமும் அதிக முன்னேற்றத்துக்குள்ள போய் தேர் பிரிண்டிங் மணி அந்த பிசினஸ் டிரான்சாக்சன் வந்து கிளைமேக்ஸில் அது போனது. இப்படியாக என்னென்றால் காஸ்பல் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்குது, உலகம் வந்து பொருளாதாரத்தில் பிசினஸ்ல இதோ என்ன செய்தால் முன்னேறி போய்கொண்டு கடைசியாக அது என்ன செய்யும் என்றால் அது வந்து மிருகத்தின் முத்திரையில் வந்து முடியும். எக்கானமி ட்ரை டு ரிலிஜன் அது வந்து மதத்தோடு சம்பந்தப்படுகிறது. இப்ப பணம் வேற மதம் வேற, ஆனா கடைசியா பணம் வந்து மதத்திலோடு கூட வந்து இணையுது. அப்படிதான் பைபிள்ல நம்ம வெளிப்பட்ட விசேஷத்துல வாசிக்கிறோம். அது சிறியோர் பெரியோர் ஐசிரிவான்கள் தரித்திர சுயாதீனர்கள் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையில்லாது நெற்றியில்லாது ஒரு முத்திரையை பெறும் வடைக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தையாவது லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறேன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்து. ஞானமல்ல மனம் இதிலே விளங்கும். புத்தியுடையவன் அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை கணக்கு காற்பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. வெளிப்படுத்தல் 13:16-18 வரைக்கும் நீங்க வாசிக்கிறீங்க. கடைசியில் அது வந்து மார்க் ஆஃப் த பீஸ்ட்ல போய் முடியும். அதனுடைய லக்கம் 666. விகாரஸ் ஃபினிட்டி போப்பு தலை மேல அது இருக்கு. அது கடைசியில் ஒன் மேன்ல போய் முடியும். அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் வந்து விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்வான். பண பரிமாற்றம் செய்ய முடியாது. நீங்க ஆதார் எண்ணை இணைக்கல, பான் நம்பரை இணைக்கலன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்டும் முடக்கிடுவோம், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அது விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. அவங்களுக்கு சிலேவா மாறணும், மிருகத்துக்கு சிலேவாக மாற வேண்டும். ஆனா மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறோம் தவிர அந்த ரிலிஜனுக்கு நம்ம வந்து அஃபிலியேட்டட் ஆக வேண்டும். அப்படி ஆகவில்லை என்றால் பேங்க் அக்கௌண்ட் முடக்கப்படும், எந்த டிரான்சாக்சனும் பண்ண முடியாது. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அது முதல்ல ஆபிரகாம் வந்து அங்க பிசினஸ் டிரான்சாக்சன் பண்றான். அது அதுல இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் 13 போய் ஒரு மனுஷன் வந்து பொருளாதாரத்தையே கண்ட்ரோல் பண்ணுகிறான். ஒரு மார்க்கமானது பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய உத்தரவு இல்லாதபடி அவங்களுடைய அவங்களை கூட சேராதபடி அவங்களோடு கூட இணையாதபடி எந்த பிசினஸும் பண்ண முடியாதுன்னு ஆகும். அப்பொழுது நம்ம இங்க இருக்க மாட்டோம், நம்ம மேல போயிடுவோம். அதுலய நம்ம ஆயத்தமா இருந்தா போயிடலாம். அதனால அந்த சிஸ்டமானது அது பெரிய ஐஸ்வர்யம் உள்ளதாக மாறி கடைசியா அது ஒன் மேன்ல போய் அது முடியுது. பூமியின் ராஜாக்கள் என்ன செஞ்சாலும் அவனுக்கு கீழே இருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அதற்கு மிருகத்துக்கு கொடுக்கிறார்கள். மிருகமானது என்ன பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணும் என்று அறிந்திருக்கும். எப்படி உலகம் வந்து ஆரம்பிச்சது என்று பார்க்கும் பொழுது உலகம் வந்து ஆண்டவர் ஒரு மனுஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறார். ஒன் மேன் ஆட் 10,000 பேரை வச்சு ஆண்டவர் உலகத்தை நடத்தல. ஆண்டவர் உலகத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனுஷன் மூலமாகத்தான், ஆடாம் என்ற ஒரே ஒரு மனுஷன் தான் உலகத்திலே இருந்தான், வேற யாரும் கிடையாது. God started with one man named Adam. ஆடாம் மூலமாக என்ன சொன்னால் உலகத்தை அவர் ஆரம்பித்தார். இன்னைக்கு 700 கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவிலே 100 கோடிக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். உலகத்தின் ஜனத்தொகையில 1/7 இந்தியா. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் இருந்தான். நீங்க அந்த மனுஷனக்கா பார்க்கும் பொழுது அப்பொழுது எந்த விதமான காயின்ஸ் கிடையாது, எந்த பிசினஸும் கிடையாது. கோல்டு காயின்ஸோ சில்வர் காயின்ஸோ அல்லது பேப்பர் மணியோ கிடையாது. இது அவன் விசுவாசத்திலே ஜீவித்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த மனுஷன் விழுந்து போகும் பொழுது, வார்த்தையிலிருந்து அவன் பாவத்திலே விழுந்து போகும் பொழுது, கிருபையிலிருந்து அவன் நியாய தீர்ப்பிலே விழுந்து போகும் பொழுது, when man fell, then man came into another kind of world. இது அவன் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்தான். விசுவாச உலகத்தில இருந்து அறிவின் உலகத்துக்குள்ளே வருகிறான். ஃபெய்த்திலிருந்து நாலேஜுக்குள்ள வருகிறான். இன்னைக்கு உலகமானது ஃபெய்த்ல இல்ல, அது நாலேஜ்ல இருக்கு. ட்ரீ ஆஃப் லைஃப் கொண்டு ஜீவிக்காதபடி ட்ரீ ஆஃப் நாலேஜ் கொண்டு ஜீவிக்கிறார். அதான் இட்ஸ் ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நாலேஜ் 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 எல்லாம் அறிவு எவ்வளவு இருக்கு, திறமை எவ்வளவு இருக்கு, அதுக்கேத்த மாதிரி தான் சம்பளம். பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது அதுக்கு தான் சம்பளம். 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணு. பிரெயினுக்கு தான் இப்ப சம்பளம். நாலேஜ், தி வேர்ல்ட் ஆஃப் நாலேஜ். முன்னால வந்து ஒன் மேன் ஆடம் வந்து லீவ்டு பை ஃபெய்த். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்ம அறிவு நிறைந்த இந்த உலகத்திலே விசுவாசத்தை கொண்டு ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. அதன் பின்பு மனுஷன் விழுந்து போன பொழுது அக்ரிகல்ச்சரல் சிவிலைசேஷன் வந்தது. ஆதியாகமம் 3:19 கர்த்தர் சொல்லிவிட்டார், நீ முகத்தின் வேர்வையால பிழைப்பாய் என்று சொல்லிவிட்டார். He had to work by the sweets of his brow to eat. நீ சாப்பிடணும்னா முகத்து வேர்வை சிந்தி தான் சாப்பிடணும். வேர்வையினாலதான் நீ பிழைப்பாய். வேர்வை சிந்தலன்னா உலகத்துல வாழ முடியாது. அம்மா அப்பா எவ்வளவு நாளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க? நம்ம உழைக்கணும், வேர்வை சிந்தணும். அம்மா அப்பாட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் நமக்கு எல்லாம் தாராங்க அப்படின்ட்டு ஒரு வாலிப சுகரம் இருக்கலாமா? சம்பாதிக்கணும். அம்மா அப்பாட்ட காசு முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்வார்கள்? அம்மா அப்பா வந்து மரிச்சு போன பிறகு என்ன செய்யறது? நம்ம வேர்வையால பிழைக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. மனுஷன் பாவத்துல விழுந்ததுல இருந்து வேர்வையால தான் நீ பிழைப்பா என்று சொல்லிட்டார். அதை மாற்ற முடியாது. ஆதியாகமம் 3:19 அவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு ஆதியாகமம் 4 வரும்பொழுது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் அங்கே தோணுது. ஆயுதங்களை செய்வது, உலோகங்களை கொண்டு, இதோ பாத்திரங்களையும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்களையும் ஆயுதங்களையும் செய்வது. இவ்விதமாக காயின் சந்ததியார் ஆதியாகமம் 4 அந்த உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு வந்தது, ட்ரேட் வந்தது, பிசினஸ் வியாபாரம் செய்வது அங்க வந்து ட்ரேடட் சீப் கவுஸ் என்ன செஞ்சார்கள் என்றால், அந்த ட்ரேடு எப்படி நடந்தது என்றால் பண்டம் மாற்று வியாபாரம். என்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஆனா என்கிட்ட கோதுமை இல்லை, என்கிட்ட வந்து பொட்டட்டோஸ் உருளைக்கிழங்கு இல்லை, காய்கறி இல்லை, ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நான் ஒரு ஆட்டை கொடுத்தேன்னா இதுக்கு எவ்வளவு நீ வந்து கோதுமை தாரா, எவ்வளவு அரிசி தாரா, எவ்வளவு ஃப்ரூட்ஸ், எவ்வளவு வெஜிடபிள்ஸ் தாரா அப்படின்னு ஒரு ஆடை கொடுத்து தங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுவார்கள். அவங்கிட்ட ஆடு சாப்பிடணும், இதோ மாடு சாப்பிடணும், அங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், அவன் வந்து அவன்கிட்ட என்ன இருக்குது, வீட்டு இருக்கிறது, அதை கொண்டு கொடுத்து அவன் இப்படி வாங்கி கொடுவான். இவ்விதமாக என்ன செய்யறதால் அந்த காலத்தில் பண்ட மாற்ற வியாபாரம், ஆடு மாடு பால் காய்கறி இதோ என்ன செய்தால் தானியங்கள் இதை வந்து வித்து இதை பண்ட மாற்றம் செய்து எஸ்டிமேட் போட்டு இதுக்கு இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு அவ்வளவு தேரும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் அவங்க பண்ணி இப்படியாக ஒருத்தர்கிட்ட இல்லாத பொருளை இன்னொருத்தர் அவங்க பொருளை கொடுத்து இப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் தான். பேப்பர் மணியை விட இது பெட்டர். இது இப்பொழுது எல்லாமே பேப்பர் மணி. நம்ம வந்து சர்ச்சுக்கு வரணும், ஒரு கால் டாக்ஸியை பிஸ் பண்ணா எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது அதுக்கேத்த மாதிரி அங்க மீட்டர் போகும்பொழுது நம்ம அதுக்கேத்த மாதிரி பணத்தை எண்ணி கொடுக்கிறோம், பேப்பர் மணியை நமக்கு கொடுக்கிறோம். இதோ ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கேத்த மாதிரி பில்லு வருது. நம்ம துணி வாங்க போகணும், கவர்மெண்ட் வாங்க போகணும்னா என்ன பிக்ஸ் த கவர்மெண்ட் பிரைஸ் இதோ அதுக்கு வந்து ஒரு கிரையன் செலுத்துக்கிறோம். ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்றால் அந்த ஸ்கூல் ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபீஸ் கட்ட வேண்டும். சில்ட்ரன் டு ஸ்கூல் தே ஃபிக்ஸ் தட் எஜுகேஷன் அதுக்கேற்ற மாதிரி. அதே போல நம்ம ஒரு கார் வாங்க வேண்டும், ஒரு ஹவுஸ் வாங்க வேண்டும் என்றால் தே ஃபிக்ஸ் த ஹவுஸ் டு எ பிரைஸ். இதோ அவங்க ஒரு பிரைஸ வந்து நம்ம பேப்பர் மணியை கொடுக்கிறோம். இப்ப எல்லாமே பேப்பர் மணி தான். சோ எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டிபைன் பை மணி. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் பணம் 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 தான். எவ்வளவு பணம் செலுத்தணும், எவ்வளவு காசு கொடுக்கணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படி தான். அநேகர் வந்து பணம் சம்பாதிக்க தெரியாமல் இருக்கிறார்கள், அதனால ஏழைகளாக இருக்கிறார்கள். நல்லா பாடுபடுவது கிடையாது, மனசை பயன்படுத்துவது கிடையாது, நேரத்தை பயன்படுத்துவது கிடையாது, உழைக்க மனசு இல்லை, அதனால ஏழைகளாக இருக்கிறார்கள். சிலர் ரொம்ப பிஸியா இருக்கிறார்கள். சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கையோ வந்து செல்வத்தை உண்டாக்குமா? சுறுசுறுப்போடு வேலை செய்கிறவன் செல்வத்தை அடைவான், கைப்பாடாய் சேர்க்கிறவன் அவன் விருத்தி அடைவான். நீதிமொழி எவ்வளவு சொல்லி இருக்குது, சோம்பேறியை குறிச்சும் நீதிமொழியில நிறைய சொல்லியிருக்கு. சோம்பேறி விரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டான், நேரத்தை ஒரு நிமிஷம் கூட இப்ப வேஸ்ட் பண்ண முடியாது. அவிதமான காலத்துல இருக்கும் ஒரு நிமிஷத்தை கொஞ்ச நேரம் வேஸ்ட் பண்ணிட்டா எவ்வளவு லாஸ் ஆயிரும். 50 வருஷத்துக்கு முன்னால அப்படி இல்லை, நான் இந்த சென்னைக்கு வரும்பொழுது அப்படி இல்லை. இப்ப ஒவ்வொரு மினிட்டையும் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, நான் எவ்வளவு பிரயோஜனம் அது. இப்ப அவிதமான ஒரு உலகத்துல இந்த உலகம் ரொம்ப பிஸியாக இருக்கிறது, அதனால எல்லாரும் பணம் சம்பாதிப்பதிலையும் நேரத்தை வந்து எப்படி அதை பயன்படுத்துவது, இப்படி பணத்தை எப்படி பயன்படுத்துவது, அந்த நாலேஜ் இல்லாதவங்க ஏழையா இருப்பாங்க. ஏழையா இருக்க காரணம் தான், இன்னும் சிலர் வந்து பணத்தை வந்து அதிகமாக நேசித்து அரசியல்வாதிகள் பொலிட்டீசியன்ஸ் பணத்தை இல்லீகலாக சம்பாதித்து கோடி கணக்கில் ஒரு வேலையை ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த வேலையை செய்யாம அப்படியே ஆபீசர்ஸோடு சேர்ந்து அப்படியே பணத்தை வச்சுக்கிடுவான். இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்படிதான் வந்து நாடு சீரழியுது. ஏனென்றால் அவ்வளவு பணத்தை ஒருத்தங்கிட்டே வந்து சேர்ந்துடும், அவர் ரெண்டு மூணு பேர் பங்கு வச்சு அந்த பணத்தை பதுக்கி வைத்து கடைசியில் என்ன சேர்ந்தால் அங்க மாட்டிக்கிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் பண ஆசை உள்ள மக்கள். இவங்க அவங்க அதிகாரத்தில் இருக்கும் வரைக்கும் அதை மறைத்துக் கொள்ளலாம், அதிகாரத்தை விட்டு அவர்கள் போகும் பொழுது அவங்க அந்த ஆப்போசிட் கவர்மெண்ட் அதை பிடிச்சுக்கணும். அதனால மணி இஸ் த ஒன்லி வே ஆஃப் லிவ். நிலர் என்ன, பணம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று நினைக்கிறார். உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம், பணம் தான் அப்படின்னு சொல்லி பணத்தை கண்டா பணமும் வாயை பழக்கம்ன மாதிரி அவிதமா ஜீவிக்கிறவங்க அந்த பண ஆசை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதனால பணம் எல்லாத்துக்கும் உதவுதான், ஆனா நமக்கு ஆண்டவர் ஃபெய்த் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை கொண்டு ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. லீவ் பை ஃபெய்த். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறோம். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாச ஜீவியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் எல்லாம் பணத்தினால்தான் வாழ்ந்து கொண்டோம், நோக்கமே பணம் தான், வாழ்க்கையினுடைய குறிக்கோளே பணம் தான். A man didn't live in the world with money. இதோ மனுஷன் பணம் இல்லாம உலகத்தில் வாழ முடியாது. ஆடம் வந்து பணம் இல்லாம ஜீவிச்சான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பைபிள் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆடம் didn't live in the world with money. இதோ பணம் நிறைந்த உலகத்திலே அவன் ஜீவிக்கவில்லை, பணம் இல்லாத உலகத்திலே ஜீவித்தான். அதே போலதான் நியூ ஜெருசலேம்ல நம்ம போகும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து நியூ ஜெருசலேம். ஹல்லேலூயா. அங்க போகும் பொழுது எ வேர்ல்ட் வித்தவுட் மணி. ஹல்லேலூயா. அங்க பணமே கிடையாது. அதெல்லாம் பணத்துக்கு ஒரு துவக்கம் இருந்தது, அதுக்கு ஒரு முடிவும் உண்டு. ஹல்லேலூயா. எனிதிங் ஹேஸ் அ பிகினிங், இட் ஹேஸ் அன் எண்டிங். ஏதோ ஒரு காரியத்துக்கு துவக்கம் இருக்கும் என்றால் அதுக்கு ஒரு முடிவும் உண்டு. துவக்கம் இல்லாததுதான் எட்டர்னல். அந்த எட்டர்னிட்டிலேயே நம்ம போகும்பொழுது அதுக்கு துவக்கம் முடிவும் கிடையாது. துவக்கம் பணத்துக்கு உலகத்திலே ஒரு துவக்கம் இருந்தது, அதுக்கு ஒரு முடிவும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மணி ஹேட் அ பிகினிங் அண்ட் எனி திங் தட் இஸ் அ பிகினிங் வில் ஹேவ் அன் எண்ட். அது அழிஞ்சு போகும், அதுக்கு ஒரு முடிவு. பணத்தை பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, பணம் 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 நினைக்கிறவனுக்கெல்லாம், அல்லது பணம் இல்லையே பணம் இல்லையே நீ கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு. பணம் இல்லையே நீ கவலைப்பட வேண்டாம், பணம் இருக்கேன்னு பெருமைப்படவும் வேண்டாம். பாருங்க என்ன சொன்னால், இந்த லோன் கொடுக்கிறவங்க வந்து என்ன செய்வான் என்றால், அவங்ககிட்ட போயிட்டு என்ன செய்யணும் என்றால், இப்போ லோன் வாங்க போனா அதிகமா லோன் தருவோம், நம்முடைய திராணிக்கு அதிகமா தருவோம், நம்ம சம்பாத்தியம் எவ்வளவுன்னு பண்ணாம அதுக்கு மேல தரும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், இவனால லோன் கொடுக்க முடியாது, கடைசியில் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக லோன் அதிகமா தருவோம். எக்ஸஸ் லோன் தருகிறான், நம்முடைய திராணிக்கு அப்பால அதிகமா தருகிறான்னா என்ன அர்த்தம் என்றால், அவனுடைய உள்நோக்கம் கட்ட முடியாம போகும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து உலகத்துல வந்து கடன் கொடுக்கிறவங்க கேட்கிற கடனை விட அதிகமா தருவான். கடைசியில என்ன செய்ய என்றால், லேண்ட் அடமானம் வச்சுக்கணும், லேண்ட் அவன் அபகரிச்சு கொள்வதற்காக அவன் அவிதமாய் செய்வான். அதெல்லாம் எல்லாரும் ட்ராப் பண்ணுவது, ஏதோ மனுஷனை கண்ணியில மாட்டி அவனுடைய உடமைகளை அங்கி. அதே போலதான் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலகத்துல வாழ்கிற மக்களை வந்து ட்ராப் பண்ணுகிறான். அவன் ஒரு கண்ணிக்குள்ள கொண்டு வந்து தனக்கு ஸ்லேஸா மாத்திருக்கான். ட்ராப் தி வேர்ல்ட் அண்ட் என்ஸ்லேவ் தி வேர்ல்ட், உலகத்தையே அவன் வந்து கண்ணிக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து அடிமையாக்கி கொள்வது. பின்பு என்ன என்றால், என்னுடைய அங்கீகாரம் இல்லாதபடி, மிருகத்தின் முத்திரை இல்லாதபடி கொள்ளவும் விற்கவும் செய்ய முடியாது. கடைசியில் அப்படி வந்து முடியும். அதனால என்ன சொல்றால், எல்லாம் உங்களுக்கு செல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுங்க, உங்க பேன் நம்பர் கொடுங்க, அது எல்லா இடத்துலயும் பதிஞ்சிரும். அவன் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு செல் நம்பர் தெரிஞ்சாலே போதும், செல்போன் இல்லாம வேண்டாம், எனக்கு தேவை இல்லைனாலும் நீங்க வச்சாகணும், ஏன்னா செல்போனின் நம்பர் இல்லாம நீங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இதனால மனுஷனை எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும், கண்ணில கொண்டு வந்து. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த பண பரிமாற்றங்களுக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது, அது ஆதியாமத்துல ஆரம்பிச்சு, அது ஆபிரகாமில் ஆரம்பிச்சு, போப்பு லாஸ் போப்பு ஆன்டி கிரைஸ்ட்ல மிருகத்தில் போய் பீஸ்ல போய் அது முடியுது. இட் ஹேட் அ பிகினிங் அண்ட் இட் ஹாஸ் அன் எண்ட். ஹல்லேலூயா. இவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். உலகமே முழுசு கடன்ல தான் இருக்கு. இந்தியாவுக்கு எவ்வளவு கடன்கள் இருக்கு, ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அதிக கடன் இருக்கு. தமிழ்நாடு அதிக கடன்ல இருக்கு. லட்சம் கோடி லட்சம் கோடி தான் கடன்ல இருக்கு. திராணிக்கு அதிகமாக கடன் இருக்கும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் வந்து இந்தியாவை அவன் அடிமைப்படுத்த முடியும், ஒரு ஸ்டேட் அவன் அடிமைப்படுத்த முடியும். நமக்கு ஆண்டவர் வந்து இந்த பணத்தினுடைய வல்லமையை காட்டிலும் greater power கொடுத்திருக்கிறார். Hallelujah. The bride has a greater power than money. The bride has the greater power than money. பணத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது, ஆனா அதை விட மேலான பவர் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. இயேசு கிறிஸ்து அந்த பவரை டிஸ்பிளே பண்ணினார். நீங்களும் வந்து என்ன செய்தால், இவ்விதமான ஒரு உலகம் கடன் நிறைந்த அந்த உலகத்திலே நீங்க வந்து இந்த greater power, the power of faith வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டும். ஆமென். இதோ greater power than money, பணத்தை காட்டிலும் பெரிய பவர். என்ன பவர் வந்து, இது அந்த வார்த்தையினுடைய வல்லமை அப்படிதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுக்கு சொல்றேங்க, வந்து 5000 பிளஸ் 7 பிளஸ் 3 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15000 பேர் அவர் பிரசங்கத்தை கேட்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உட்பட. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், இவனுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 6:10-13 வரைக்கும் வாசிக்கணும். ஜான் சாப்டர் 6:10-13. அப்பொழுது என்ன சொல்றார் என்றால், அவங்ககிட்ட வந்து எவ்வளவு இருக்கிறது என்றால், 200 பென்ஸ் இருக்கிறது. 200 பணம் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட அது 200 பணத்துக்கு நம்ம அப்பா வாங்கினாட போதாது அப்படின்னு பிலிப்பு சொல்லுகிறோம். நம்ம இருக்க எல்லா காசையும் கலெக்ட் பண்ணி பார்த்தா 200 பணம் தான் வரும். 200 காயின்ஸ் வச்சுக்கணுங்களே, அவ்வளவுதான் இருக்கு. இதை வந்து அந்த 15000 பேருக்கு இதை வச்சு எப்படி ஆகாரத்தை நம்ம கொடுப்பது? கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா கூட போதாது. இதுதான் அவங்களுடைய பைனான்சியல் பொசிஷன். இயேசு கிறிஸ்துவோட பைனான்சியல் பொசிஷன் அப்படி இருந்தது. ஆனா 15000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதை இயேசு கிறிஸ்து வந்து லிவிங் இன் பெர்ஃபெக்ட் faith. Hallelujah. The world of perfect faith. அவர் பரிபூர்ண விசுவாசமான உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அவர் வந்தாலும் அவர் பணத்தினால ஜீவிக்கல, அவர் பரிபூர்ண விசுவாசத்தில் ஜீவித்தார். Hallelujah. Greater power than money. He had a greater power than money. பணத்தை விட அதிக வல்லமை அவருடையது. Faith. The power of faith. என்ன செஞ்சார்? ஜனங்களை பந்தி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். இதோ 5 2 மீன் அவருடைய கரத்துல கொடுத்த பொழுது அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. வீட்டுக்கிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. Gave them food to carry home. Fed them, அவர்களை போஷித்தார். And gave them food to carry home. நீங்க சாப்பிட்டுட்டு மீதி ஆகாரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. பாத்தீங்களா, இயேசுக்கு சவிதமா ஜீவிதா. அந்த ஃபெய்த்ல தான் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கணும். நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தா சரிப்படாது. முழுசு முழுசு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மனசிலே கணக்க போடுறது, பேப்பர்ல எழுதி கணக்க போடுறது தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம வந்து என்ன விசுவாசிக்கணும்னா, நம்ம வந்து விசுவாசத்துல ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமையானது நமக்கு அற்புதங்களை கொண்டு வரும். இயேசு எப்படி ஜீவிச்சார் அதே மாதிரி நம்ம ஜீவிக்கிறோம். அவரும் நம்மளை போல உலகத்துல ஜீவித்தார். பண பரிமாற்றமான உலகத்துல ஜீவித்தார். இன்னைக்கு அது கிளைமேக்ஸ்ல இருக்குது. அப்பொழுது அவர் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல ஜீவிக்கும் பொழுது அவருக்கு தேவை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இதோ அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டது மட்டுமல்ல, 12 கூடைகள் மீதியாக இருந்தது. அந்த சாப்பாடை எல்லாருமே வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஏன் வந்து அந்த காலத்துல கோல்டு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. ரிசர்வ் பேங்க்ல இவ்வளவு கோல்டு இருந்தா இவ்வளவு பணம் பிரிண்ட் பண்ணலாம். அங்க கோல்டு ரிசர்வ்ல இருக்கணும். எவ்வளவு கோல்டு ஒரு தேசத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் பணத்தை பிரிண்ட் பண்ணும். கோல்டு கம்மியா இருந்து பணத்தை அதிகமா பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற டெபிசிட் பைனான்சிங். டெபிசிட் பைனான்சிங் பண்ணா இன்ஃபிளேஷன் ஏற்படும். பாருங்க, விலைவாசி ஏறும். அதனால டெபிசிட் பைனான்சிங் பண்ணக்கூடாது. கோல்டு ஸ்டாண்ட், கோல்டு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் பணத்தை பிரிண்ட் பண்ண வேண்டும். ஏன் வந்து கோல்டுக்கு அதிகமாக இருக்கிறது, அந்த மதிப்பு இருக்கிறது என்றால், நம்ம தங்கத்தையும் வாங்க முடியாது. நம்ம தங்கத்தை செய்ய இதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் கழுத்துல காதலையும் போட முடியாது. வீட்டுல பீரோலையும் வைக்க கூடாது. நம்ம வந்து கோல்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுகிறோம். கோல்டை வந்து ஆர்னமெண்ட்ஸ் ஆக நம்ம அணிவதில்லை. உலகத்தின் மக்கள் கோல்டை சேர்த்து வைக்கலாம், நம்ம அதுவும் செய்ய முடியாது. நம்ம ஃபெய்த்ல ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அதை விட அதிக வல்லமை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கோல்டு வந்து அது அழுகி போகாது. கோல்டு வந்து என்ன செய்ய வந்தால் கெட்டு போகாது. கோல்டு வந்து மக்கி போகாது. பேப்பர் என்ன செய்யும், அழுக்கா மாறும். அது பிற கிழிஞ்சி போகும், பிற அது மக்கி போகும். இதுதான் பேப்பர் மணி. ஆனா கோல்டு வந்து எப்பவுமே அது வந்து வேல்யூ தான். அது வந்து ஒருவேளை ஃபயர்ல விழுந்தாலும் அது பியூரிஃபை தான் ஆகுமே ஒழிய ஃபயர் கூட அந்த கோல்டை அழிக்காது. அந்த காலத்தில் சீப்பு என்றால் இதோ அவர்கள் வந்து அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து தானியங்களை பண்டமாற்று செய்தாங்க. அது கூட பரவாயில்ல. இந்த பேப்பர் மணியோட பரவாயில்ல. பேப்பரை வச்சு நம்ம என்ன சாப்பிட முடியுமா? பணம் செல்லாதுன்னு சொன்ன பிறகு அது வெறும் பேப்பர் தான். அதை வச்சு சாப்பிட முடியுமா? ஆடு மாடு தானியம் இருந்தாலும் சாப்பிட்டு ஜீவிக்கலாம். அந்த காலத்துல இருந்த எக்கானமி பரவாயில்ல. இப்பொழுது இருக்கிற எக்கானமி மோசமானது. பேப்பர் மணி, சீப் கேச்சில், கார்ன், எக்ஸ், மில்க், இதை வச்சு அவங்க பிசினஸ் செய்யும் பொழுது, பண்ட மாற்றங்களை செய்யும் பொழுது அது என்ன சொன்னா, அதை வச்சு அவங்க சேல்ஸ் ஆகலையா? ஏன்னா அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடலாம். அதை ஆனா பேப்பரை வச்சு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. பின்பு கோல்டை எடுத்துட்டு என்ன சொன்ன, கோல்டை வந்து என்ன செய்தால் அதிகமா அவனுக்கு இல்ல, பணம் அதிகமா தேவைப்படுது. கவர்மெண்ட் என்ன செய்யுது, திக்கா இருக்க கோல்டு காயினை வந்து தின்னா மாத்தணும். அதன் மீன்பு என்ன செய்யணும், கொஞ்சம் வெள்ளியை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் மீன்பு கொஞ்சம் செம்பை சேர்த்து அந்த காயினுடைய மதிப்பு கம்மி ஆகும் பொழுது அதுக்கு அந்த காயினுக்கு மதிப்பு இல்லாம போயிருக்கு. அதன் மீன்புதான் கடைசியா வந்து பேப்பர்ல பண்ணிடுது. அதனால கோல்டு காயின்ஸ், சில்வர் காயின்ஸ் சுமந்துகிட்டு போனா, ஏதோ ஒரு வண்டியில, குதிரை வண்டியிலயோ அல்லது மாட்டு வண்டியிலயோ அவன் போனான்னா, ராபர்ஸ் வந்து மடக்கி அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கோல்டு சில்வர் எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான். இதை சுமந்துகிட்டு போறது வேற கஷ்டம். அதனால என்ன செய்யறால், இது என்ன செய்யறால், பேப்பர் மணியா மாத்திட்டா அதை பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு ஈஸியா போயிடலாம். இப்ப இருக்கிற 2000 ரூபாய் நோட்லாம் 1 லட்சம் ரூபாய் ஈஸியா பாக்கெட்ல வச்சு போனா ஒண்ணுமே தெரியாது, ஒன்னும் புடைக்கவே செய்யாது. அது அப்படிதான் இருக்கு. அவளை தின்ன பேப்பர்ல அவளை போட்டிருக்கிறாங்க. 200 ரூபாய் நோட்டு இருந்தா தான் என்ன சொல்றால், அது வந்து அது வந்து 2 லட்சம் ரூபாய் ஆகலாம். இப்ப என்ன சொன்னா, அது ரொம்ப ஈஸியா பாக்கெட்ல வச்சுட்டு போயிடலாம். அதை வைக்க முடியாது. இப்ப படிச்சிருக்கிற 2000 ரூபாய் நோட்டு வந்து ஈஸியா பதுக்கல் பண்றதுக்கு ஏதுமாக பாக்கெட்ல வச்சுட்டு போற மாதிரி இருக்கிறது. சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், கடைசியா அந்த பேப்பர் மணியை கொண்டு வருகிறான். பேப்பர் மணியை கொண்டு வந்து அது வந்து கடைசியில் அது அழிஞ்சு போறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இது ஒரு நாள் அழிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. God has bring us to something that doesn't change. இது வந்து ஒரு நாளும் மாறாது. பேப்பர் மணியும் வார்த்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. The message of the hour. It doesn't devalue. இது வந்து devalue ஆகாது. It doesn't alter. இதை மாற்ற முடியாது. The word cannot fail. வார்த்தையானது ஒருபோதும் தவறாது. Hallelujah. அதனால பேப்பர் மணி ஒரு பக்கத்தில், நமக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கத்தில். எது வேல்யூ அதிகம்? இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வேல்யூ அதிகம். Hallelujah. ஒரு நாளும் மாறாது. இதை யூஸ் பண்ணுங்க. அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே போல இதை யூஸ் பண்ண தெரிஞ்சீங்கன்னா அதை விட இதுக்கு பவர் அதிகம். நீங்க ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கடன்காரர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வட்டி கடனை வாங்கி வட்டிக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஃபைனான்சியல் ப்ராப்ளம். கேட்டா கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும். ஏதோ ஒரு வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் தான் பரவாயில்ல, வாழ்நாள் முழுசும் கடன். அதுவும் பிரைவேட் கடன். ஏதோ ஒரு பேங்க்ல வந்து வீடு கட்டுறதுக்காக வாங்கினா கூட பரவாயில்ல. இது மனுஷங்கிட்ட கடன், வட்டி கடன் வாங்கிட்டு கடன் கடன் கடன்ங்கிறது ஏன் அந்த ஃபூவர் லைஃப்? காரணம், இதை யூஸ் பண்ண தெரியல. இது வேல்யூ அதிகம், ஆல்டர் பண்ண முடியாது. இதுக்கு அதிக பள்ளம் இருக்குது. ஹல்லேலூயா. இது வந்து நாட் டேஞ்சபிள். இது மாறக்கூடியதல்ல. இந்த வார்த்தையானது அதை அனுப்பும் பொழுது அது வெறுமையாக வராது. அது அதை விரும்பின தேவன் விரும்பி செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த வேர்டு பெரிய பிளஸிங்க கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எட்டர்னல். இது நித்தியமானது. இந்த பேப்பர் மணியை வந்து இதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்கு 2000 ரூபாயை வாபஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இன்னும் 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள அதை வாபஸ் பண்ணலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. You can't give people the word to save them. இன்னைக்கு சோபனத்து மக்கள் வந்து ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, அவங்க அப்படி செய்வதில்லை. அவங்க தங்களுடைய சபை பிரமாணங்களை கொடுத்து விட்டு என்ன செய்கிறார் என்றால், ஜனங்கள்ட்ட இருந்து எவ்வளவு பணத்தை புல் பண்ண முடியும் பாக்குறாங்க. அதனால நாங்க வந்து 20,000 பேர் உட்காரும்படியான ஒரு ஜப கூடாரத்தை கட்ட வேண்டும். இதற்காக 1,00,000 ரூபாய் கொடுக்கிறதான 200 பேர் தேவை, 50,000 கொடுக்கிற 400 பேர் தேவை. இதுதான் அந்த மேகசின்ல. நாங்க இது அந்த ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம். மோகன் சிலாஸ் பத்திரிகை படிச்சு பாருங்க, இன்னும் மற்ற பத்திரிகை எல்லாம் படிச்சு பாருங்க. அதனால இந்த ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம், இந்த ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுங்க? ஒருத்தர் இப்படி கொடுத்தாங்க. இவங்க வந்து ஒரு லோடு செங்கல் வாங்கி கொடுத்தாங்க, ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்தார். 10,000 வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் கிடைச்சது. அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணுமா? இதான் பிசினஸ் பீப்புள். அவங்க அவங்க மறைமுகமாக ஜனங்களுடைய பணத்தை புல் பண்ணுவது. நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யறோம்? நெற்று மூலமா வார்த்தையை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இலவசமா கொடுக்கிறோம். இத படிங்க, இத பேட்டு நீங்க பயனடைங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க. இதான் கல்வரி டேபர்நாக்கில் செய்து. ஆனா டினாமினேஷன் என்ன செய்யறால், ஜனங்களை வந்து புல்லிங் த மணி, நாட் கிவிங் த ரெவலேஷன். இன்னைக்கு நம்ம அவிதமாக செய்யும். எப்படி பாருங்க, உண்மையான சபை அவிதமாக செய்கிறது. சாபன சபைகளும் போலி சபைகளும் ஜனங்கள்ட்ட இருந்து எவ்வளவு கர பெற முடியுமோ அவ்வளவு கர பெற அவங்க விரும்புகிறார்கள். நம்முடைய சோல் வந்து இத தேவனுடைய வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனின் ஒரு பாகமாக இருக்கிறது. God is eternal. Hallelujah. தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார். நீங்கள் அவளை ஒரு பாகமாய் இருந்தால் நீங்களும் நித்தியமானவர்கள், அழிவில்லாதவர்கள். ஹல்லேலூயா. The promise, இத God நமக்கு, ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். God promise. The promises that God made, நம்ம அதை பார்க்கும் பொழுது never devalue. The promise of God never devalue. Hallelujah. ஒரு நாள் அது டிவேல்யூ ஆகாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கத்தருக்கு பயப்படுதல் வந்து என்னச்சென்றால் ஐஸ்வர்யம் மகிமையின் ஜீவனமா. இந்த வேர்டு எத்தனையோ வேர்டு இருக்குது, இது டி வேல்யூவே ஆகாது. நீங்க அதுபடி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும். நம்ம ஏழையா இருக்க காரணம் என்ன வந்தால் இதை யூஸ் பண்ண தெரியல. பணத்தை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரியாதவங்க ஏழையா தான் இருப்பாங்க. The promise of God will never devalue. ஆண்டவர் அதை ஒருபோதும் வாபஸ் பெறமாட்டார். என்ன சொன்னா செவன் தண்டர் அட்டர் த வாய்ஸஸ், ஏழு இடிகள் தங்களுடைய சத்தங்களை முழங்குகிறன. அது வெளிப்பாடாக இருக்கிறது. அது சாத்தானுடைய ட்ரிக் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது நமக்கு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை நமக்கு கொண்டு வருகிறது. நம்ம வந்து இதோ வந்து ஸ்லேவ் கிடையாது, கடன் கொடுத்தவனுக்கு நம்ம ஸ்லேவ் கிடையாது. செவன் தண்டர்ஸ் நமக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் எக்கானமியை நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வருகிறது. ஹல்லேலூயா. தட் சீன்ல என்ன பார்க்கிறோம், ஏதோ மூன்றாம் முத்திரையில சாத்தான் வந்து ஜென்ரல் அங்கே வந்து தராசை பிடித்திருக்கிறான். அவர் மூன்றாம் முத்திரை உடைக்க கண்டேன். அப்பொழுது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரை அங்கே காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இந்த தராசை படித்திருந்தான். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் என்னையும் திராட்சை சேதப்படுத்தாத என்று நான்கு ஜீவங்கள் மத்தியிலிருந்து உண்டான ஒரு சத்தத்தையும் நான் கேட்டேன். அதனால அங்க பிசினஸ், மூன்றாம் முத்திரையானது பிசினஸ். அது மூன்றாம் முத்திரையோடு முடியல, அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. அது மூன்றாம் முத்திரையோட காலத்தோடு முடிஞ்சிட்டு நினைக்காதங்க. அவன் வந்து என்ன தராசை பிடித்திருக்கிறான். எல்லாத்தையுமே காசுதான். ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி காதும், எல்லாமே பணம் தான். ஆண்டவர் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஹல்லேலூயா. God's promises are free. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு சொந்தம், அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வெட்டிங் சப்பருக்கு நீங்க போகணும்னா ஃபிளைட் ஃப்ரீ. நீங்க மேல போறதுக்கு ஃபிளைட் ஃப்ரீ. ஹல்லேலூயா. வெட்டிங் சப்பர் ஃப்ரீ உங்களுக்கு, மிலினியம் உங்களுக்கு ஃப்ரீ. ஹல்லேலூயா. அந்த சிட்டி ஃப்ரீ. எல்லாமே ஆண்டவர் தர்றது எல்லாமே ஃப்ரீ. சால்வேஷன் ஃப்ரீ. இதோ ஹீலிங் ஃப்ரீ. ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே ஆண்டவர் தர்றது எல்லாமே ஃப்ரீ. ஆனா சாத்தான் என்ன செய்வானா, எல்லாமே காசு காசு காசு. சாத்தான் நமக்கு வேணுமா, இயேசு கிறிஸ்து வேணுமா? ஹல்லேலூயா. ஆனா நாலாம் முத்திரையை நீங்க பார்க்கும் பொழுது அங்க வந்து எல்லாமே இணைகிறது. யுனைட்டிங் டைம். த்ரீ பவர்ஸ் ஆர் யுனைட்டிங். ரெவலேஷன் சாப்டர் 6 வேர்ஸ் 7 அண்ட் 8 பார்க்கும்போது அவர் நாலாம் முத்திரையை உழைத்த போது நாலாம் ஜீவன் நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு மங்கின ரணம் உள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டவரங்களாலும் பூமியின் காப்பங்களை கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதனால நாலாம் முத்திரை வந்து த்ரீ பவர்ஸ் ஆர் யுனைட்டிங். பேல் ஹார்ட்ஸ், பொலிட்டிக்கல் பவர், ரிலிஜியஸ் பவர், டெமனிக் பவர் வந்து யுனைட்டிங் ஆகிறது. இப்பொழுது என்ன செய்யறது என்றால் அங்க வந்து பட்டயம் பஞ்சம் இத சாவு துஷம் இருங்கனால அழிவு ஏற்படுதே நமக்கு. சாத்தான் இஸ் யுனைட்டிங் த பவர்ஸ். அவன் எல்லா பவரையும் அவன் யுனைட் பண்ணுகிறான். அதே போல என்ன நாலாவது ராஜ்யம் அங்க ஏற்படுகிறது. போத் கிங்டம் பொல்லாத ராஜ்யம் அது. எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி போடும். அது கடைசியில கத்தோலிக்க மார்க்கமானது உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது, கோல்டு ஸ்டாண்டர்டை கொண்டு வரும் பொழுது, ஜூஸ் வந்து அங்க என்ன செய்யறாங்க, அவர்களை வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். உலகம் அனைத்தும் அவனுடைய கண்ட்ரோல்ல வரும் பொழுது எல்லா பவர்ஸையும் யுனைட் பண்ணி எல்லாரையும் ஸ்லேவாக மாற்றிப்படுவோம். நமக்கு வந்து இன்னைக்கு யுனைட்டிங் டைம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாமே த்ரீ பவர்ஸ் இணையும் பொழுது நம்ம தேவனோடு இணைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இன்விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். இதோ நம்முடைய சோல் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு யுனைட்டிங் டைம் நடக்கு. சாத்தான் எல்லா பவர்ஸையும் யுனைட் பண்ணி உலகத்தின் மேல அந்த ஃபோர்த் கிங்டம் கொண்டு வந்து உலகத்தை ஆளுகை செய்ய நினைக்கும் பொழுது நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையோடு அதிகமா இணைக்கப்பட்டு அவருடைய ஜீவனை நம்ம பெறுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் இப்பொழுது நாலாம் முத்திரையின் காலத்தில் நடக்கிறது. சாத்தான் இஸ் யுனைட்டிங் என்றால் யுனைட்டிங் எவ்ரி திங். எப்படி என்றால் இந்த எஸ்டாப்ளிஷ் ஆஃப் இன்டர்நெட், இன்டர்நெட் வந்தது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரதர் பிரணாம் காலத்தில் கலர் போட்டோ கிடையாது, பிரதர் பிரணாம் ஊழியம் செய்யும் பொழுது கம்ப்யூட்டர் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ தான் இருக்கிறது. கலர் போட்டோ அவர் வந்து கலர் போட்டோல பிரதர் பிரணாம எடுக்கல. காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் கலர் போட்டோ கூட கண்டுபிடிக்கல. இப்பொழுது விஞ்ஞானம் அவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு. இப்ப இன்டர்நெட் கண்டுபிடிச்சதுனால த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த இன்டர்நெட் மார்க்கெட் ஹாஸ் பிகம் குளோபல். இதோ உலக லெவல்ல மார்க்கெட் ஆகிவிடுது. அதான் எந்த பொருளையும் நெட்லயே நம்ம ஆர்டர் பண்ணலாம். அவங்களுடைய பொருட்களை வந்து இதை நெட்லயே நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த வாஷிங் மிஷின் பழைய மிஷினை வைக்கணும், கேல்வின் வந்து நெட்ல கொடுத்தான், ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். ஒண்ணுமே ஒண்ணுமே வந்து இல்லை, சும்மா நெட்ல கொடுத்தாச்சுன்னா கரெக்டா வந்துருதான். இப்ப வந்து அவிதமாக ஒரு பிசினஸ் வந்து இன்டர்நெட் மூலமாக நடக்கிறது. ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்ப தகவல் தொடர்பு. ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு காரியம் உடனே இன்ஸ்டன்டா எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் நீங்க வந்து இன்டர்நெட் மூலமா நீங்க செய்யலாம். இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதுக்கு பிறகு இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் வரும் பொழுது என்ன ஏற்படும்னா ஃபியர்ஸ் காம்படிஷன் வருகிறது. அதனால எதுவும் சென்றால் ஒரு பெரிய போட்டி, எல்லாத்திலையுமே போட்டி, எல்லாத்திலுமே யுத்தம், ஸ்போர்ட்ஸ் வார், பிசினஸ் வார், இது பொலிட்டிக்கல் வார், இப்படி எல்லா விதமான வார் அங்க ஏற்படுது. ஏனென்றால் இன்ஃபர்மேஷன் உடனே கிடைச்சி விடுது. ஆப்பிள் கம்பெனி இருக்கிறது, ஏதோ சாம்சங் கம்பெனி, ரெண்டுக்கும் பயங்கர போட்டி ஏற்படும். அவனை இவன் எப்படி வீழ்த்தலாம், இவன் அவனை எப்படி வீழ்த்தலாம், ஃபியர்ஸ் காம்படிஷன். இப்படியாக ஒரு உலகம் வந்து இன்னைக்கு உச்சகட்டத்தில் வந்திருக்கு. அன்னைக்கு எப்படி ஆரம்பிச்சு எப்படி வந்திருக்கு, ஒன்னு ஆரம்பிச்சது நோ பிசினஸ், அப்பங்க பிசினஸ் இல்ல, ஃபெய்த்ல தான் ஜீவித்தான். இந்த மனுஷன் விழுந்து போன பிறகு இவ்வளவு காலங்கள் இப்படி வந்து இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல வரும் பொழுது இன்னைக்கு மனுஷனுக்கு ஆண்டவரை தேடக்கே நேரம் இல்லை. என்ன பிசினஸ் பிசினஸ் பணம் சம்பாதிப்பது, இதோ அவ்விதமான இருக்கும் பொழுது நீங்க வந்து கத்தர் கத்தர் கடவுள் கடவுள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பிசினஸ் அவர்ஸ். இது நம்ம வந்து இந்த நேரத்தில் அது சர்ச்சுக்கு போனா அதோட ஆண்டவரை தேடலும் முடிச்சுக்கணும். மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம ஆண்டவர் ஆண்டவர்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது, கத்தர் கத்தர் ஏசு ஏசு நான் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி ஜனங்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க. அது சர்ச்சையோட முடிஞ்சு போச்சு, ஆண்டவரை தேடுறதுலாம் விதமாக என்ன சென்றால் மனுஷன் வந்து இவ்விதமாக அவனுக்கு நேரம் இல்லை, அவன் ரொம்ப பிஸியா இருக்கிறான். இப்ப நம்ம வந்து விசுவாசத்துல ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இன்விசிபிள் யூனியனா இருக்கணும். நம்ம சிஷ்யரோடு கூட நம்ம இன்னைக்கு யுனைட் ஆகிருக்கிறோம். ஹல்லேலூயா. 24 மணி நேரம் நம்முடைய மனசு வந்து தேவனோடு கூட கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பிசினஸ் பண்ணாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய சோல் வந்து தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இத பரிசுத்த ஆவியினாலே நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவானது நிர்வாணமாக அல்ல, அது பரிசுத்த ஆவியினாலே வார்த்தையினாலே போர்த்திவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அமெரிக்கா கடன்ல இருக்கு, 40 வருஷம் ஆனாலும் அவங்க கடனை செலுத்த முடியாது. ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ரஷ்யா கடன்ல இருக்கிறது. இதோ என்ன, உலகமே கடன்ல தான் இருக்குது. எல்லா நாடுகளும் கடன்ல இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு 7 தண்டர்ஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம இந்த சாத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும், இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம எப்படி ஜிபிடிபிக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய ஜீவியை செய்ய முடியும் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேர்ல்ட் பேங்க், IMF-க்கு உலகமே இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. 4th kingdom வந்து உலகத்தையே ஆளுகை செய்ய போறது. 4th kingdom, ரோம் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த எக்கானமிக்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம அவிதமான ஒரு உலகத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். பிரிண்டிங் மணி, அதனால ஜனங்கள் அரசாங்கத்துக்கு பணம் வேற வேண்டும் என்றால் முதல்ல டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவது. அதனால என்ன சென்றால் டாக்ஸ், வரியை போட்டு, வரியை அதிகமாக போடுவது, GST-யை கொண்டு வந்து வரியை போடுவது, இப்படி VAT-ன் ஒரு வரியை போடுவது, இப்படி வரியினால பணத்தை கலெக்ட் பண்ணும் பொழுது ஜனங்களுக்கு வரி சும்மா அதிகமாச்சுன்னா எலெக்ஷன் வர சொல்ல ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக வரும். இன்னொன்னு பௌரோவிங் பண்ணுவது, வயல் நாட்டில இருந்து பௌரவம் பண்ண, நீங்க எங்க எங்க வந்து தொழில் ஆரம்பிங்க, இதோ பௌரவ் பண்ணுவது, கடன் வாங்குவது, மற்ற நாடுகளிட்ட கடன் வாங்குவது, மற்ற நாடுகளை கொண்டு வந்து இங்க பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவது, இப்படிலாம் செய்யும் பொழுது நம்முடைய பொருளாதாரமானது பாதிக்கப்படுகிறது. அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாதிக்கப்படுகிறது. அல்லது வந்து கடைசியா என்ன மெத்தட்னா பணத்தை பிரிண்ட் பண்ணுவது. பணத்தை பிரிண்ட் பண்ண பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சி போகும். அது ரொம்ப ஒரு டாலர் வந்து இங்க 65 ரூபாய் ஆயிரும், இன்னும் ரொம்ப பிரிண்ட் பண்ணிட்டானா அது 70 ரூபாய் 80 ரூபான்னு போயிரும். ஏதோ அவிதமாக டி வேல்யூ ஆகிவிடும். ஆரஞ்சு ஜூஸ், ஒரு கிளாஸ் ஜூஸ் இருக்குது, இதோ 4 பேர் வந்துட்டாங்க, அப்ப என்ன செய்யறது, 3 கிளாஸ் தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும். ஆரஞ்சு ஜூஸ்ல வைட்டமின் சி இருக்குது, அது என்ன செய்யும் என்றால் அதுக்கு சத்து, அதனுடைய டேஸ்ட் வந்து 30% குறைஞ்சி போகும். இதுதான் பிரிண்டிங் மணி பண்ணுது. நமக்கு அதிக தேவை இருக்கிறது, அதனால எப்படி தண்ணியை ஊத்தி டைல்யூட் பண்ணது போல இன்னைக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணும் பொழுது அது வந்து இன்ஃபிளேஷன் ஆகணும், டிவேல்யூ ஆஃப் த கரன்சி, இவ்விதமாக கரன்சி வந்து டிவேல்யூ ஆகிவிடும். அப்படியும் செய்ய முடியாது. எதனாலும் பாதிப்பு, இந்த பேப்பர் மணியினால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா ஜீசஸ் என்ன செய்யறார் என்றால் அவருக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியதாக வந்தது. அதனால அவர் பேதுரு பார்த்து அந்நியர்கள் வழி செலுத்துகிறார்களா அல்லது இத நாட்டின் பிரஜைகள் தான் வழி செலுத்துகிறார்களா எப்படி என்று கேட்கிறார். மத்திய 17:24-27 வரைக்கும் மேத்யூஸ் சாப்டர் 17:24-27 நீங்க வாசிக்கும் பொழுது பேதுரிட்ட ஆண்டவர் கேட்கிறார், கப்பர்நகூலம் போகும்பொழுது ஏதோ பேசிட்டு இருக்க, வரி உங்க போதகர் வரி கட்டுறாரான்னு கேட்டாங்களா. நமக்கு இடம்லாம் இருக்காண்டா, அவர்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ஜீவிக்கிறார், நீ தூண்டில எடுத்துட்டு போ, கடலுக்கு போ, நீ வந்து என்ன செய்ய என்றால் தூண்டில போடு, அந்த முதலாவது கிடைக்கிற மீனை வாயை பிளந்து பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், உனக்கும் எனக்கும் அதை வரி கட்டிரு. அன்னைக்கு வந்து கேபிட்டல் டாக்ஸ் உண்டு, 20 வயசுக்கு மேல உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கே வரி உண்டு. 27 முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், அப்படி என்று கத்ரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜீசஸ் குட்டின் ஈவன் ஃபீட் த பீப்புள் பிகாஸ் ஹி ஹேட் நோ மணி. அவர் ஜனங்களை வந்து 5x2 மீனை கொண்டு போஷித்தார், அவர்கிட்ட பணத்தை வந்து அவர் பயன்படுத்தல. இப்பொழுது வரி கட்ட வேண்டும். The economy was so bad that Jesus had to get money out of the fish mouth to pay the taxes. அவர் வந்து விசுவாசத்தில் ஜீவிக்கிறார். அங்க தெரியும் ஒரு மீன் வந்து யாரோ அங்க அந்த போட்ல போகும் சொல்ல அவங்க பாயிட்ல இருந்து ஒரு வெள்ளி காசு கீழே விழுந்துச்சு, இது கரெக்டா அந்த மீன் போயிட்டு அதை அது விழுங்கிருக்கு. ஆண்டவர் அதை பாக்குறாரு, அந்த மீன் வாயில அது இருக்கிறது, நீ தூண்டியல் போடு, முதலாவது அது வந்து மாட்டும், அதை நீ டாக்ஸ் பேமெண்ட். இதுதான் சூப்பர் நேச்சுரல் எக்கானமி. இதுதான் லீடிங் பை ஃபெய்த், விசுவாசத்தில் ஜீவிப்பது. இயேசு விசுவாசத்தில் ஜீவித்தார், பணத்தினால அவர் ஜீவிக்கிறார். மணி சேஞ்சஸ், பணம் மாறப்படும். அங்க வந்து பணத்தை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. பஸ்கா பண்டிகை வரும் பொழுது இன்னும் பல பண்டிகைகள் அங்க எருசலேமில் நடக்கிறது. அதனால யோவான் 2:13-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஜான் சாப்டர் 2:13-16 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன ஏற்படுதா, இயேசு கிறிஸ்து அங்க போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார், கயிற்றுனாலே ஒரு சாட்டை உண்டு பண்ணி புறா விற்கிறவள் மாடு விற்கிறவள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்துக்கிறார். அங்க மணி சேஞ்ச் பண்றாங்க, அவங்க காசு கடைக்காருடைய பழைய கழுத்து போட்டு, என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கு, நீங்களும் அதை கள்ளர் கோயாக மாற்றி எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டார். தேவனுடைய ஆலயத்தில் அந்த பிசினஸ் வேண்டாம், இது ஜப வீடு, இது வந்து பிரேயர் இங்க போதிக்கப்படும், இங்க வந்து பிரேயர் போதிக்க பிரேயர் ஏற்படுகிறது. ஒரு பாஸ்டருடைய ஜாப் என்ன, அவர் ஜபிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஒரு பாஸ்டர் வந்து ஜனங்களை ஃபீட் பண்ணணும், போஷிக்கணும், வார்த்தையினால போஷிக்கணும். ஒரு பாஸ்டர் என்ன செய்யணும், நல்ல ஆலோசனை சொல்லணும். இந்த 3 ஜாப் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாஸ்டர் ஆலோசனை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆலோசனை சொன்னா கோபப்பட்டா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு அந்த ஜாப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் வார்த்தையினால உங்களை போஷிக்கணும், உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நடக்க வேண்டிய காரியம். நீங்க பிசினஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க, மணி சேஞ்சஸ். நீங்க அங்கிருந்து சிரியால இருந்து வர்றீங்க, டமாஸ்கஸ்ல இருந்து வர்றீங்க, எத்தியோப்பியால இருந்து வர்றீங்க, நீங்க வந்து என்ன ஜென்ரல் இத பல இடங்களில் பல கண்ட்ரில இருந்து பஸ்கா பண்ணி ஆசரிக்கும் பொழுது அங்க நீங்க வந்து ஆட நீங்க பலி செலுத்தணும், ஒருத்தருக்கு அரைச்சேக்கல் வெள்ளி பணத்தை கொடுக்கணும். இதமாக நீங்க செய்யும் பொழுது அங்க இருந்து நீங்க அதெல்லாம் சுமந்துட்டு வரான்டா, இங்க வந்து உங்க பணத்தை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிடலாம், ஒரு கமிஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நீங்க ஆடு மாடு நாங்க இங்கேயே வச்சிருக்கிறோம், நீங்க வந்து வாங்கிக்கிடலாம். இப்படி இனி அவங்க வந்து அந்த பிசினஸ் பண்ணும் பொழுது பிரதான ஆசிரியர்கள் அதை அலோவ் பண்ணும் பொழுது ஜீசஸ் என்ன சொல்கிறார் என்றால், இது பிசினஸ் டிரான்சாக்சன் பண்ற இடம் கிடையாது, இது வார்த்தை போதிக்கப்பட வேண்டியது, ஜெபிக்க வேண்டிய இடம். The bankers were moving in. Jesus walked in a world of perfect faith. And in general, avangalalla thurathi vittu Yesu Christ viswasathile jeevitha. Hallelujah. Adha innaiki vandu malls irukkirathu. Big bazaar. In general, edha enna general innu nariya irukku. Mega market. In Phoenix, innu enalamo enga paathalum Chennai la ipo malls open pandraanga. நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், இன்னொரு பொருள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணும், இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே நீங்க ஷூ வாங்கிக்கிடலாம், இங்கே நீங்க வந்து கிளாத் கார்மெண்ட்ஸ் வாங்கலாம், இங்கே நீங்க என்ன செய்யலாம், லஞ்சு என்ன ஜென்ரல் ஸ்நாக் பீஸா எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டு நீங்க வந்து நீங்க ஈவினிங் கூட நீங்க பிசினஸ் பண்ணலாம். நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சா போதும், நீங்க பணம் எதுவுமே கொண்டு வரான்டாம். நீங்க என்ன வாங்கிட்டு தூக்கிட்டு போனா ட்ராலி இருக்குது, ட்ராலியை ஊட்டிக்கிட்டே நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு நீங்க அப்படியே கொண்டு அதுல குழந்தை வச்சிருந்தா குழந்தைக்கு கூட ட்ராலியில வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே நீங்க ரொம்ப நேரம் நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஒரு நாள் முழுசும் கூட நீங்க ஷாப்பிங் பண்ணலாம். நாலு கடை ஏறாங்கடா எங்கே எல்லாமே இருக்கிறது. இன்னும் அவங்க பணம் இருக்கிறவங்க ரொம்ப ஜாலியா ஷாப்பிங் பண்ணல இருக்கிறாங்க. ஆனா அது என்ன செய்கிறது என்றால், அதனுடைய நோக்கம் என்னவென்றால், மனுஷனை வந்து ஸ்லேவ் பண்ண, அவனை அடிமையாக்குறது. Now they are spending more money than they used to spend before. அவங்க முன்னால செலவு பண்றதை விட அந்த மால்ல போகும் பொழுது அதிக பணத்தை செலவு பண்ணுது. இதுதான் சாத்தானுடைய ட்ரிக். அல்லாம அதுல ஈடுபட்டு தான் ஆக வேண்டும். ஆனா விதமான உலகத்துல நம்ம ஜீவித்தாலும் நம்ம பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல நம்ம ஜீவிக்கிறோம். ஹல்லேலூயா. இங்க ரெண்டு ராஜாக்கள் 4 உள்ளந்து வாசிக்கும் பொழுது, செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 4:1-7 வாசிக்கும் பொழுது, இந்த இஸ்ரி வந்து கடன் பட்டு போனாள். அப்பொழுது கடன்காரன் வந்து பிள்ளைகளை அடிமைப்படுத்த விரும்புகிறான். 1 வாசிக்கிறான்.
தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீயை எலிசாவை பார்த்து, உமது அடியானாக என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான்.
பாருங்களா, கடன் கொடுத்தவன் வந்து கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, ரெண்டு பிள்ளைகளை அடிமை பண்ணவன், பிள்ளைகளை கொண்டு போயிட்டு நல்ல வேலை வாங்கி அவங்களை வந்து இது பண்ணுவான். கடன் கொடுக்க முடியல, புருஷன் மறித்து போனான், இந்த இஸ்ரி கடன்ல இருக்கிறாள். எதுக்கு எடுத்தாலும் கடன் 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 தான், கடன் வாங்கிதான் உன்னை செய்யணும் அப்படின்னு தான் பிளான் பண்றான். நம்ம அங்கே ஜெர்மனி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவிச்சார்? கடன் வாங்கியா ஜீவிச்சார்? பெர்ஃபெக்ட் ஃபெய்த்ல ஜீவித்தார். ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அந்த ஃபெய்த் அப்ளை பண்ண, அந்த வேர்டு அப்ளை பண்ணுவோம், இந்த வேர்டு மாறாது. பணம் வந்து அழிஞ்சு போகும், பேப்பர் மக்கி போகும், கவர்மெண்ட் அதை டிவேல்யூ பண்ணிரும், பின்பு போப் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட கொண்டு வருவோம், பேப்பர் மணியை அபாலிஷ் பண்ணிடுவோம், பேங்க்லயும் பணம் வைக்க முடியாது, வீட்டிலையும் வைக்க முடியாதுங்க சூழலை ஏற்படும். எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம், சோதனை போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். விதமான ஒரு கொடிய காலம் வருகிறது. இப்பொழுது அந்த விடோ உமன் என்ன செய்கிறார் என்றால், அங்க கடன்ல இருக்கிற புருஷன் மறித்து போனான், புருஷன் கடன் வாங்கி மறித்து போய்விட்டான். இது ஒபதியாவின் மனைவின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒபதியா வந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை போஷிப்பதற்காக ஏசபேல் காலத்தில் அதிக வந்து பிரசாரமப்பட்டிருக்கிறான். தான் தன்னுடைய பணத்தை செலவழிச்சு கடன் வாங்கி கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அவன் போஷித்திருக்கிறான். அதனால அவன் மறித்து போனா அவன் மனைவி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவனுடைய மனைவி இப்பொழுது விடோவா இருக்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா கர்த்தருடைய மனுஷன்ட்ட போறது. ஹல்லேலூயா. The only thing to save her was a man who had access to God. அந்த மனுஷன் தேவனோடு கூட தொடர்புடையவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த எலிசா தீர்க்க தரிசிகிட்ட தான் போடும் ஒரே வழி என்னது, கடன் போறதுக்கு ஒரே வழி எலிசா தீர்க்க தரிசிகிட்ட போய் சொல்லும். அவருக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வழியை சொல்லுவார். இந்த கடன் போறதுக்கு ஒரே வழி அதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கடன் போறதுக்கு ஒரே வழி, நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துல வர வேண்டும். இது அவர்தான் நம்ம அக்சஸ் பண்ணா அவர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அந்த ஃபெய்த் இல்லாதவங்க தான் கடனுக்கு வாழ்நாள் முழுசா அடிமையா இருப்பாங்க. வட்டி கடன், 10 பைசா வட்டி, எவ்வளவு பரிதாபம். என்ன ஃபெய்த் இருக்குது? சர்ச்சைக்கு இத்தனை வருஷம் வந்து கொஞ்சம் கூட ஃபெய்த் இருக்குதா? மீன் கதை ஊர் கதை பேசி பேசி சர்ச்சை முடிச்ச உடனே கதை பேசுறது, மற்றவங்களை பற்றி கதை பேசி, உதடுகளின் பேச்சோ வெறும் வறுமையை மாத்திரம் தரும். அதனால்தான் வறுமை நம்மளை விட்டு போகல. The only thing to save her was the man who had access to God. தேவனிடத்தில் தொடர்புடைய ஒரு மனுஷனிடத்தில் அவள் போறாள். எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் அவள் போறாள். இதே போல உமது அடியான் வந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஒபதியா கர்த்தருக்கு ஊழியம் செய்தார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களை போஷித்தார். அவனால கடன் வந்து விட்டது. திடீர்னு அவர் மறித்து போனார். இப்பொழுது கடன் கொடுத்தவன் என்ன செய்யறான் என்றால், உன் ரெண்டு ஆம்பளை பையங்க இருக்கிறாங்க, ரெண்டு அடிமையா கொடுத்துரு, நீ கடன் கொடுக்க முடியல, பிள்ளைகளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ என்ன எலிசா தீர்க்க தரிசி என்ன செய்ய யோசிக்கிறார், இதோ அவர் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு வழியை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. The borrower ends up becoming slave. கடைசியா அந்த கடன் கொடுத்தவன் அடிமைப்படுத்துவா நிக்கிறான். அதே போல சேட்டன் ஹோல் வேர்ல்டு 700 பில்லியன் பீப்புள் என்ன சென்றால், இது என்ன சென்றால், அவங்க எல்லோரையும் ஸ்லேவ் பண்ணுவது அவன் அவன் அவருடைய நோக்கம் அதுதான், தனக்கு அடிமையாக்குவது. இந்த உமன் வந்து பிரைடு அடையாளமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இதோ கடைசி காலத்து மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். ஓ காட், நான் என்ன செய்வது? இதோ பணம் வந்து இங்க வந்து இதோ கடன்கார தொல்லை கொடுக்கறான், இன்னொரு பேங்க்ல போயிட்டு பணத்தை வாங்கி இந்த கடனை அடைக்கிறது, ஒருத்தர் கடன் கேட்கிறாரு இன்னொருத்தர் கடன் வாங்கி அவங்க கடனை அடைக்கிறது. இதுதான் ஜனங்கள் செய்யறது. இந்த கடன் போறதுக்கு இன்னொருத்தர் போய் இன்னும் அதிகமா கடன் வாங்குறது, இன்னும் அதிக கடனாளியாக மாறுவது. ஒன்லி பிளைட் வாஸ் த மேன் ஆஃப் காட். இவள் தேவனுடைய மனுஷன்ல வந்தாள். ஹல்லேலூயா. He had thus said the Lord. அவர் வந்து அந்த கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று இருக்கிறது. Had access to God. இது பிரச்சனை வரும் பொழுது, an accessible God in the time of crisis. நமக்கு பண பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நமக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எக்கானமிக் பிரஷர் ஏற்படுகிறது. இப்படியான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது அந்த திகதிசி என்ன கேட்கிறார், உன்னதுல என்ன இருக்குதுன்னு கேட்கிறார். வசந்த வாசிக்கிறார்.
எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான்.
எலிசா said unto her, what shall I do for thee? Tell me, what hast thou in the house? உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? What hast thou in the house? அவ முதல்ல என்ன சொல்லுகிறாள், what do you have in your house? உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? She said nothing. ஒண்ணும் இல்லை. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவர் ஒண்ணு இல்லாம யாருமே வைக்க மாட்டாரே, ஏதோ உனக்கு ஒரு கிரேஸ் கொடுத்திருப்பார், ஏதாவது உனக்கு ஒரு ரிசோர்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்லா யோசித்துப்பாரு, நல்லா ஆராய்ச்சி பண்ணிப்பார். God never has his children like that. இப்படி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை வைக்க மாட்டார். ஒண்ணு இல்லங்க வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை. இல்ல இல்லங்க வேடையே அது அவிசுவாசமான வார்த்தை. இல்லங்க வார்த்தையே நம்முடைய வாயில வரக்கூடாது, அதுக்கு வேற வேட நம்ம பயன்படுத்தணும். அது அவிசுவாசத்துக்கு ஒரு அடையாளம். இவர் வந்து ஒண்ணுமில்ல நத்திங் என்று சொல்லும் பொழுது இதோ என்ன சொன்னால், அலிசா தீசி நல்லா யோசித்து பாரு, கத்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒண்ணும் இல்லாம வச்சே மாட்டார். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் லுக்கிங் டீப் எனப். நீ நல்லா யோசித்து பார்ப்பதில்லை. சர்ச் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணிப்பார். உனக்கு ஆண்டவர் ஒரு கிரேஸ் கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு வழிய வச்சிருக்கிறார். நீ நல்லா பாரு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதுக்கு உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, பொட்டன்சியலா உன்கிட்ட ஒண்ணு இருக்கிறது. நீ நல்லா சேர்ச்சி பண்ணிப்பார். சேர்ச் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசோதித்துப்பார். God doesn't leave people blind. தம்முடைய பிள்ளைகளை குருடலா அவ்வளவு நல்லா பாரு, நல்லா தடை பாரு, நல்லா கண் எங்க ஒண்ணு இருக்குதான் செய்யுது. அப்படின்னு சொல்ல இருந்தேன் என்றால், அவர் சொல்கிறார் பாட் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஆயில், ஒரு ஒரு சின்ன இந்த அன்னைக்கு வந்து மண்ணில் பாத்திரம் தான் வச்சிருப்பாங்க, எண்ணெய் வச்சிருக்கு, அது ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ பிடிக்கலாம், ஆனாலும் அது பெரிய குடம் வந்து நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு சின்ன பாட் இருக்கிறது, அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது அப்படின்னு, அதுதான் என்கிட்ட இருக்கிறது. உமன் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் டெட், இப்பொழுது நீ உன் கடன்ல இருந்து விடுதலை பெற முடியும். ஆமேன். நீ அதை யூஸ் பண்ண வேண்டும். எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற. நீ உன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு பையங்களை விட்டுட்டு எல்லா பாத்திரத்து வெறும் பாத்திரத்தெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கிட்டு வா, யார்த்தையும் சீக்கிரட்டை சொல்லாது. கத்தர் அப்படி செய்ய போறார், இப்படி செய்ய போறாரு, அதுக்குள்ள பெருசா சொல்லாத. நீ சீக்கிரட் உனக்குள்ள இருக்கட்டும், கத்தர் கிரியை செய்த பிறகு நீ சொல்லு. நீ என்ன செய்வ என்றால், வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு போ, கதவை பூட்டி நீனும் உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க, இந்த பாத்திரத்துக்கு எண்ணெய் அதில் ஊத்தும் பொழுது அது எல்லாமே நிறைஞ்சிரும். அல்லேலூயா. அதே போல் அவள் செய்கிற, அதை செய்யும் பொழுது when you reveal those hidden secrets, ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் பெறக்கு சீக்ரெட் இருக்கு, ஐஸ்வர்யம் வரக்கு சீக்ரெட் இருக்குது, சால்வேஷன் பெற உங்க குடும்பத்தார் ரசிக்கப்படுறதுக்கு சீக்ரெட் இருக்கிறது, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலைக்கு சீக்ரெட் இருக்கிறது. நீங்க அதை சின்சியரா சேர்ச்சி பண்ணுங்க. ஒண்ணு இல்லைங்கிறா, ஒரு வழி இருக்குது, நீ நல்லா தேடு, வீட்டை நல்லா தேடு, யோசித்து பாரு, ஏதோ ஆண்டவர் ஒன்னும் இல்லாம வைக்க மாட்டார், உனக்கிட்ட ஒண்ணு கொடுத்திருக்கிறார். சேர்ச்சி பண்ணும் பொழுது அதை கண்டுபிடிச்சிட்ட, கண்மொழி இதுதான் இருக்குது, இதை வச்சு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யூ கெட் எம்டி வெசல்ஸ், நீ எம்டி வெசல கொண்டு போ. காட்ஸ் கிரேஸ் தேர் சுட் பி எ பவர்ஃபுல் சர்ச் ஹியர். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் சர்ச் இருக்கிறது. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எ ரெவலேஷன் பிரேக் த பவர் ஆஃப் த கிரெடிட்டர். அந்த கடன் கொடுத்தவனை மேற்கொள்வதற்கு நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதற்கு நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். சத்துருவை ஜெயிப்பதற்கு நமக்கு வெளிப்பாட்டை தந்திருக்கிறார். கடன்காரனை நம்முடைய வீட்டில் கால் வைக்காவிடாதபடி செய்வதற்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இவன் வீட்டில் கால் வைக்கிறான், ஆண்டவரே இவன் கால் வைக்க கூடாது, எனக்கு ஒரு வழியை தரும். ஒரு நாள் நான் அப்படி ஜெபம் பண்ணேன், இனிமேட்டு இவன் கால் இங்க வீட்டில் வைக்க கூடாது, இவன் ஒரு அவிசுவாசியா இருக்கிறான், இவன் 2.5 பைசாக்கு என்ன 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறேன், இனிமேல் இவன் கால் வைக்க கூடாது, எனக்கு ஒரு வழியை தரவும். இதோ வழி திறந்தார், இதோ அவன் இப்போ கால் வைக்கல. அந்த வெளிப்பாடு வேணும். நம்ம என்ன செய்யறது, மேற்கொண்டு எப்படி கடன் வாங்கலாம், மேற்கொண்டு கடன் வாங்கலாம், இன்னும் ஒரு 10,000 கொடுங்க, 10 பைசா கொடுங்க, இன்னும் 10,000 கொடுங்க, எங்க உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு? இதோ அந்த கடன்காரனுக்கு பயம், அதெல்லாம் இங்க போனா இந்த வழியா போனா அவன் பாத்துக்கிட போறான், நம்ம அந்த வழியா போயிடலாம். நீ என்ன கடன் தரலன்னு கேட்டுருவாள், அதனால நம்ம அப்படி போயிடலாம். அந்த கடன்காரனுக்கு பயம், டெரர், பயந்து 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 ஜீவிப்பது. நமக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளதுக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தேவனோடு ஒரு தொடர்பு அக்சஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ப்ராபட் இல்ல, ப்ராபட் மெசேஜ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஆயில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஹல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோமா? ஒரு குடத்துல என்ன இருக்கிறது, நம்முடைய ஹார்ட்ல ஹோலி ஸ்பிரிட் இருக்குது. ஹல்லேலூயா. இது ஒரு ஏர்டன் பெசல். இந்த ஏர்டன் வெசல்ல நம்ம மகத்தான வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை ஆபரேட் பண்ண வேண்டியது. ஆபரேட் வித் ஆயில் தட் யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ், திஸ் ஹோலி ஸ்பிரிட். உங்க வீட்டில் இருக்கிற அந்த பசுத்தாவி, உங்களுக்குள்ள இருக்கிற பசுத்தாவி ஆபரேட் பண்ணும் பொழுது என்ன ஏற்படுறது, ஒருத்தனும் நம்மளை பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அடிமைப்படுத்த முடியாது. டோன்ட் பி ஒன் ஆஃப் த காட். இதோ அவன் வந்து நம்மளை அடிமைப்படுத்துற அளவுக்கு நம்ம போக கூடாது. பி ஒன் தட் இஸ் ஃப்ரீ. இதோ நம்ம விடுதலை ஆக வேண்டும். ஆமென். எவ்ரி டே பை தட் ஃபெய்த் தட் காட் ஹஸ் ரிவீல்ட் டு யூ, லிவிங் எவ்ரி டே பை ஃபெய்த். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே ஜீவிப்பது. ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்து, அந்த பைபிள்லையும் எல்லா சீக்ரெட் இருக்குது. மெசேஜ் படிச்சு பார்த்தா அதுலயும் இருக்கு, நான் பார்த்ததுல இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்கு. உங்க கடன் போவதுக்கு, உங்களுக்கு ஐஸ்வர்யம் வர்றதுக்கு இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு. நாங்க மெசேஜ்ல இருக்கிறோம், மெசேஜ படிக்கிறோம், எப்பவும் பொசுத்தையே படிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்பவும் பைபிளை படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிக்கல. Living every day by faith, that faith that God has revealed to you. I want to be one of them. நான் அந்த விசுவாசத்திலே ஜீவிக்கிறவனாய் இருக்க வேண்டும். Hallelujah. I want the Holy Spirit. நமக்கு பரிசுத்தாவி இருக்கிறதா? Come down in my life, even in greater way. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில வருவீராக, பெரிதான வழியில எனக்கு உதவி செய்வீராக. These things are become real to me. ஆண்டவரே, என் வாழ்க்கையில அது உண்மையாக மாறும். ரெண்டு ராஜாக்கள் 4 உள்ளந்து 7 வரைக்கும் சொல்லப்பட்ட வாசனங்கள் என் வாழ்க்கையில. I am the bride. Hallelujah. I have the Holy Spirit. Hallelujah. நான் அப்பொழுது அப்ளை பண்ணுகிறேன், நான் கிளைம் பண்ணுகிறேன், அது என் வாழ்க்கையில. இட் பிகம் ரியல் இன் மை ஓன் லைஃப். Hallelujah. இதுதான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம். Hallelujah. எத்தனை பேர் நம்ம அபிதமா ஜெபிப்போம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாயிருக்கிறான். தேவனை குறித்து நிச்சயம் இடைவளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம பயந்து ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் மேக்ஸ் வாண்ட் டு வாக் வித் காட் க்ளோஷர், தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது, மோர் சரண்டர், கர்த்தருக்கு இன்னும் முழுசுமா ஒப்பு கொடுப்பது. பி சர்டன் ஆஃப் காட், தேவனை குறித்து நம்ம நிச்சயம் இடைவளாய் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையானது நம்ம உள்ளத்திலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன போகிறான் வேலைக்காரில் பார்த்து 22 ஜெனிசிஸ் 22:5 வாசிக்கும் பொழுது, நீங்களும் இங்கே இருங்க, வேலைக்காரில் பார்த்து நீங்க எங்கே இருங்க, மலை அடிவாட்டில் இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போயிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்து திரும்பி வரோம். The Lord and I go to worship and we shall come back. என்னது தேய்த்துல சொன்னோம். ஹல்லேலூயா. எப்படி அவனை பலி செலுத்தபடி எப்படி அவன் திரும்பி வர முடியும்? நான் திரும்பி வருவோம்னு சொன்னான். ஹல்லேலூயா. 8 அப்பா வந்து என்ன செய்யண்டா, எல்லாமே இருக்குது, விறகு இருக்கிறது, இதோ கொஞ்சம் நெருப்புக்கு நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்க? கத்தர் தம்முடைய தகவலை பிடிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. God will provide himself a lamb for the sacrifice. அதான் faith. அந்த ஃபெய்த்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. 30 சர்ச்சுக்கு வந்தாலும் அந்த கடன் வாங்குறத விடுறதே கிடையாது. கொஞ்சம் கூட ஃபெய்த் இது பண்ண கிடையாது. ஏதோ கைமாத்துக்கு வாங்கணும், அவசரத்துக்கு வாங்க வேண்டியது வரதான் செய்யும். அதுக்காக காலகாலமாக கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறதா? அப்போ நமக்கு என்ன ஃபெய்த் இருக்கிறது? ஆபிரகாமுக்கு இருந்த ஃபெய்த் இருக்கிறதா? தேவன்டே மனுஷன்ட்ட போனா அவர் சொன்னார் நீ ஹோலி ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணு, உன்னுடைய பாத்திரங்கள்லாம் நிரம்பி பண்ணு, எல்லாம் நிறைஞ்சிட்டு நீ வித்துட்டு மீதியா இருக்கிறத கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. கடனை கொடுத்துட்டு ஒரு பைசா கடன் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சிட்டா மீதி இருக்குப்போம். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த ரைடர் டெத் என்ன செய்யறான்றால், அந்த சாத்தான் வந்து அவனுடைய பேர் மரணம், பாதாளம் அவன் பின் சென்றது. அந்த ரைடர் என்ன செய்யறான் என்றால் எல்லாத்தையும் என்ஸ்லேவ் பண்ணுவான், எல்லா உலகத்தையே அடிமையாக்கி விட்டான். இந்த கடைசி காலத்துல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏதோ லோனு எல்லாமே கொடுத்து பேங்கர்ஸ் எல்லாம் வந்து ஹைபோதிகேட்டட் டு தி பேங்க். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நம்மத்திலே அவர் வந்து இதோ என்ன சொல்றால், அவர் வந்து வெள்ளை குதிரையிலே பிரயாணம் பண்ண, சாத்தான் மங்கின குதிரையில பிரயாணம் பண்ணது, அவன் பேர் மரணம், அவனும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான், எல்லாரையும் ஸ்லேவ் ஆக்கிறான். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது, அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தது, அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் இருந்தது, ரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தின் சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையில் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். வெளிப்படுத்தல் 19:11 வாசிக்கும். இந்த ரெண்டு ஹார்ட்ஸும் இப்பொழுது வந்து மோதிக்கொள்ள வேண்டியிருந்தார். இது அவன் உலகத்தை எல்லாம் ஸ்லேப் பண்ணிருக்கிறான், வேற டெத் பேல் ஹார்ட்ஸ்ல போகிறான். வெளிப்படுத்தல் 6:7-8, இதை வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து பிரஜாதிகளை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலயம் மிதிக்கிறார். இருப்பு கோலாளவளை அரசாழ்வார். ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா என்ன நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல அவருடைய தொடையின் மேல எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. ரெண்டு ஹார்ஸ் அங்க வருகிறது. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் கூரையின் மேல் எரிந்தோடு அவருடைய சேனையோடு கூட யுத்தம் பண்ண கூடி வர கண்டே. பாருங்க ரெண்டு ஹார்ஸ் மோது. இவன் உலகத்தையே அடிமையாக்க பார்க்கிறான். இவர் வந்து ஜீவன். ஹல்லேலூயா. லைஃப். ஹல்லேலூயா. அவன் மரணம் இது ஜீவன். இவர் எல்லாமே ஃப்ரீயா தார. எல்லாம் ஃப்ரீ. அவன் எல்லாமே காசு. எல்லாம் வட்டி கொடுத்து அவன் அடிமைப்படுத்துறது. நம்ம எங்க போறோம்? நம்மளும் வெள்ள குதிரையில் ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது பின்பு என்ன செய்ய என்றால் மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்கள் அதன் சொற்பத்தை பணங்களை மோசம் போக்கின கள்ள தீக்க தேசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் உயிரோடு கூட கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள். இதோ பாருங்க அந்த குதிரை ஃபெயிலியர் ஆகிறது. அவன் உலகத்தையே பூமியின் ராஜாக்கள் எல்லாரையும் தன்பினால வச்சுக்கொண்டு இந்த ஒயிட் காட்ஸ் நாக் பண்ணணும்னு பாக்குறான். ஒயிட் காட்ஸ்ல ஜீசஸ் கிரைஸ்ட் போறார். அவருக்கு பின்னால் அவருடைய சேனைகள். இதை கலப்பட அன்அடல்ட்ரேட்டட் வேர்ட் ஆஃப் காட். ஒயிட் காட்ஸ் மீன்ஸ் அன்அடல்ட்ரேட் வேர்ட் ஆஃப் காட். நம்ம இன்னைக்கு வார்த்தையிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாத்தான் வந்து லை. அவன் டெத். அவன் இதா நினைச்சா அவனும் வந்து பேல் ஹார்ட்ஸ். எல்லா பவர்ஸும் யுனைடெட் பண்ணிக்கொண்டு பேல் ஹார்ட்ஸ்ல வரும்பொழுது நம்ம பியூர் வேர்ட் ஆஃப் காட் ஒயிட் ஹார்ட்ஸ்ல நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கோம். ஜீசஸ் நம்முடைய சேனையின் அதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு காட்ஸ் இப்பொழுது மோதும் பொழுது இதோ மிருகம் பிடிக்கப்பட்டது. ஆனா மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் சொருப்ப அந்த முத்திரையை தரித்தோன்னா அதன் சொருப்பத்தை வணங்கணுமாகிய இத மோசம் போய்க்கிற கள்ள தீர்க்க திசையும் பிடிக்கப்பட்டான். மற்றவர்கள் என்ன செய்யறா? குதிரின் மேல் ஏறிந்தவருடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தினாலே கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தால் பறவைகள் யாவும் திருப்தியாயின. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. சாத்தான் வந்து எல்லாத்தையும் ஸ்லேவ் பண்ண வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. நம்ம வந்து வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறவருக்கு பின் சென்று கொண்டிருக்கிறோம். ஆமே. வெளிப்படுத்தல் 19:11 இருந்து நீங்க 21வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். திஸ் இஸ் இன்விசிபிள் யூனியன். திஸ் இஸ் ஹோலி யூனியன். நம்ம வந்து இன்விசிபிள் காணக்கூடாத இணைப்பில் இருக்கிறோம். இது ஒரு பேட்டில் ஆகி இருக்கிறது. இந்த பேட்டில் ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு கிரேஸ் தருகிறார். ஆண்டவர் நமக்கு அனாயிட்டிங் தருகிறார். கிரேஸ் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அனாயிட்டிங் வேணும். ஃபெயில் ஹார்ட்ஸ் ஜெயிக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தார். தினமும் நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரென்த் தாரும். எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஸ்ட்ரென்த் தார். இந்த போர்சஸ் எல்லாம் மேற்கொள்ள அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் வார்த்தைக்கு விரோதமாக கூக்கல் இடுகிறது. எல்லாத்தையும் மேற்கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்ட்ரென்த் வேணும். இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க பலம் வேணும், அன்னாய்ச்சி வேணும். கேளுங்க, பிசாசு ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம போக முடியாது. ஐ டிட் ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன், ஐ ஆம் ஏ மெசேஜ் பிலீவர். நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அல்லது மெசேஜ் பிலீவர் என்று சொன்னா மட்டும் போதாது. ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. நான் அவருடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும். அந்த வேர்டை அப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. இது பேப்பர்ல தான் எழுதி இருக்கு. அது பேப்பர் மணி. ஜனங்கள் இதை பார்க்கணும், அதைத்தான் நேசிக்கிறான். அதனால சாத்தானுக்கு அடிமையாகிறேன். நம்ம இதை நேசிக்கிறோம். எத்தனை நேசிக்கிறோம்? இது அதுவும் பிரிண்டிங் பிரஸ்ல தான் பிரிண்ட் ஆயிருக்குது. இதுவும் பிரிண்டிங் பிரஸ்ல தான் பிரிண்ட். இத வந்து உங்க குடத்துல அங்க வார்த்தை இருக்கும் என்றால் அந்த வேர்ட் பிகம் ஸ்பிரிட் அண்ட் லைஃப். இங்க கேட்கிற செய்தியானது உங்க வாழ்க்கையில ஸ்பிரிட் அது லைஃபா மாறும் என்றால் நீங்க எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். சாத்தான் உங்களை என்ஸ்லேவ் பண்ண, உங்களை முழு உலகத்தையும் அவன் பண்ணலாம். நம்மளை கர்த்தர் நம்மளை அதுல இருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க அந்த ஃபெய்த் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை. ஆபிரகாம் த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், இன்விசிபிள் யூனியன் வித் கிரைஸ்ட், க்ளோசர் டு காட், ஃபுல் சரண்டர். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது வி கேன் ஓவர் கம் த வேர்ல்ட். நான் உலகத்தை ஜெயிச்சேன். அதனால என்ன ஜெயங்குளரன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், இதோ கத்தர் நல்லவராக இருக்கிறார், சாத்தான் எவ்விதமாக கடைசியில் வருகிறான். ஏடன்ல மணி கிடையாது, நியூ ஜெருசலேம்ல மணி கிடையாது. மணி வந்து ஒரு துவக்கம் இருந்தது, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. நாம் அதுக்கு ஸ்லேவா மாறக்கூடாது. நம்ம அதை மேற்கொள்ளணுமே உடைய அந்த பணம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வல்லமையினாலே நம்ம ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்திருக்கிறார், மெசேஜ் கொடுத்திருக்கிறார், நமக்கு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறார், அது மாறாது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஃப்ரீ, இலவசமாக தருகிறார். இயேசு நமக்காக மரித்து அதை சம்பாதித்தார். சாத்தான் நமக்காக மரிக்கவில்லை, அவன் நம்மை கொல்ல பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து நமக்காக கொல்லப்பட்டார், சாத்தான் நம்மை கொல்ல பார்க்கிறான். காட் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு மேலானவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்கு என்ன அருமையான வழிகளை வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே இவ்விதமாக சாத்தான் உலகத்தை எல்லாம் ஸ்லேவாக மாற்றிக் கொள்ளும் பொழுது நம்மை அவன் அடிமைப்படுத்த முடியாது. நமக்கு அதை விட மேலான வல்லமையை தந்திருக்கிறார். இயேசு வாழ்ந்த அந்த ஃபெய்த்ல நம்ம வாழும். அவருக்கும் பணம் தேவைப்பட்டது, அவருக்கும் எல்லாமே தேவைப்பட்டது. ஆனால் அவர் ஜூடாஸ்ட போய் காசு கேட்கல, நீ எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்கவில்லை. அவன் பணப்பையை சுமந்தான். இயேசு அங்க போய் அவன்கிட்ட கேட்கல, அவர் வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்த, விசுவாசத்தினாலே அவர் ஜீவித்தார். லிவிங் எவ்ரி டே பை த வேர்ட் ஆஃப் காட். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, நாட் பை பிரெட் அலோன் பட் எவ்ரி வேர்ட் தட் ப்ரொசீடட் அவுட் ஆஃப் த மவுத் ஆஃப் காட். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பணத்தினால் அவன் பிழைக்கல. இதோ ஆபிரகாம் அவிதா பணத்தினால பிழைக்கவில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே பிழைத்தான். அதனால் நம்ம எல்லாருக்கும் அவன் தகப்பனாக மாறினான். He became the father of believers. நம்ம வார்த்தையை கொண்டு ஜீவிக்கும் பொழுது அது சூப்பர் பவர், அது எல்லாத்தையும் மேற்கொள்ளும். அது தேவனிடத்திலிருந்து அது வருகிறது. ஆண்டவர் நம்ம இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து நேச்சுரல் வேல்ல இருந்தாலும் நம்ம சூப்பர் நேச்சுரல் வேல்ல ஜீவித்துக் கொண்டிருக்கோம். நம்ம டூ வேல்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலகமானது நம்மை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துவார். நம்ம இன்னைக்கு க்ளோசர் வாக் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நெருங்கி ஐக்கிய வைத்தால் நாம இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை, உலகத்தினுடைய பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். கத்திற்கு நம்ம எல்லாரும் சோத்திரங்களை, துதிகளை நம்ம நடக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே உமக்கு சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், உங்களுடைய வார்த்தை எவ்வளவு இனிதாக இருக்கிறது, உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரட்டும். சாத்தானுடைய வல்லமையை நாங்கள் மேற்கொள்ளும்படியான ஜீவியத்தை தருவீராக. ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, க்ளோரி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தார், என்னிலிருந்து ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து விடுவிப்பீராக, எனக்கு அந்த ஃபெய்த்தை நீ தருவீராக என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம ஜீவம் பண்ணலாம். கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நீர் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யும். நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும் என்று, எனக்கு கிருபை தாரும், எனக்கு அனாயிண்டிங் தாரும், எனக்கு ஸ்ட்ரென்த் தருவீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு சோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்ரம் ஆண்டவரே. என்னாலும் இயேசுவை நம்பு குறைவே இல்லை ஜீவிய மதிலே, என்னாலும் இயேசுவை நம்பு ஜீவிய மதிலே, பசுமையின் ஜீவிய உந்தன் சொங்காகும், பசுமையின் ஜீவிய உந்தன் பங்காகும், கத்தரின் ஆசி உனக்கே சொந்து, கத்தரின் ஆசி உனக்கே சொந்து, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருப்பவர் தெரியவர், கர்த்தர் பெரியவர் வல்லவர் என்றுமே, கர்த்தர் பெரியவர் வல்லவர் என்றுமே.
பரிசுத்தம் இறக்கமுள்ள நல்ல பிதாவே, மெய் சோதரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து, உலகமானது எப்படி இது வந்து, அது பொருளாதாரமானது எப்படி வந்து, கடைசியில் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது, இனிமே அது எப்படி போய் முடிய போகுது என்பதை வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். எங்கள் வாழ்க்கையில் அது உச்சக்கட்டத்தில் வந்திருக்கு, கிளைமேக்ஸில் வந்திருக்கு. சாத்தான் பேல் ஹார்ட்ஸில் ஆண்டவரே சேர்ந்து எல்லா பவரையும் யுனைட் பண்ணி உலகத்தையே அவன் அடிமையாக்கிற வேண்டிய நேரம், விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்யும் அவன் எல்லாத்தையும் முடக்குவான். அவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளாவிட்டால் அவனை அடி எங்களை அடிமையாக்குறது அவனுடைய வேலையாயிருக்கு. நீரும் அன்றே ரோம ஆதிக்க நிறைந்த உலகத்தில் ஜீவித்தீர். நீர் உலகத்தில் இருக்கும்பொழுது ரோமர்கள் ஆளுகை செய்தார்கள், அவங்கள் டாக்ஸ் அவங்களை விதித்தார்கள். உமக்கும் எவ்வளவோ தேவைப்பட்டது, ஆனால் நீர் விசுவாசத்திலே ஜீவித்தே. அதே ஃபெய்த்தை நாங்கள் அப்ளை பண்ண, நீர் வாழ்ந்த வாழ்க்கையை அப்ளை பண்ண உதவிச்சு. எங்களுக்கு செவன் தண்டர் மெசேஜ் கொடுத்திருக்க, வெளிப்பாட்டை தந்திருக்க, பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள முடியும். உலகம் அதிக கடினமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதிக பிரச்சனைகள், அதிக தேவைகள், அதிக ஆடம்பரமான காரியங்கள். யுத்தமான உலகத்தில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் அந்தவே அடிமைப்பட்டு போகாதபடி இயேசுவே, எங்களுக்கு நீர் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கு, அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீர். எந்த மனுஷனுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போக முடியுமா? வார்த்தைக்கே அடிமையாயிருக்கு, அன்பின் அடிமையிலாயிருக்கு. பிரிசனர் டு கிரைஸ்ட், பிரிசனர் டு த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைக்கு நாங்கள் அடிமையாயிருக்க உதவியும், வார்த்தையை நாங்கள் அப்ளை பண்ண உதவிச்சு. அந்த அந்த இஸ்ரி எப்படி அந்த அப்ளை பண்ணினாலும், அதே போல நாங்கள் இன்றைக்கு அப்ளை பண்ணும் பொழுது அந்த கிரெடிட்டார் வந்து எங்களை வந்து கடன் கொடுத்தவன் வந்து எங்களை அடிமையாக்க முடியாது, அந்த பிள்ளைகளை அடிமையாக்க முடியாது. அந்த வல்லமையை முறியடிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஹோலி கோஸ் அனாய்டிங் தந்திருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ண வேண்டும் என்று எங்களுக்கு நீர் உங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் அந்த மிஸ்ட்ரியை அங்கே பெற்றிருக்கிறோம். செவன் தண்டர் அங்க ரிவீல் பண்ணுகிறது. பேல் ஹார்ட்ஸ் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வெள்ளை குதிரையை பின்பற்றுகிறோம். உலகத்தின் மக்கள் அந்த பேல் ஹார்ட்ஸ் பின்புற பாதாளம் பின் சென்றது. இங்க ஆண்டவரே பரிசுத்தவான்கள், இதோ பல்லோகத்தின் சேனைகள், அங்கே சுத்தமும் பிரகாசமான விசுத்தமும் மெல்லிய வசனம் தரித்தவளாக, வெண்மையுமான மெல்லிய வசனம் தரித்தவளாக நாங்கள் உமக்கு பின் சொல்லுகிறோம். நீராண்டவரே ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தராயிருக்கிறீர். நீராண்டவரே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கிறீர். இந்த சாத்தானுடைய போர்ஸஸ் நீர் ஜெயிக்கிறவராயிருக்கிறீர். உலகத்தின் ஆவியை நீர் ஜெயிக்கிறவராயிருக்கிறீர். நாங்கள் விதமான ஒரு காலத்தில் எங்களை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் வல்லமையை தந்திருக்கு. சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது அவனை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் வல்லமையை தந்திருக்கிறீர். ஹோலி கோஸ் அனாயிட்டிங் தந்திருக்கிறீர், வெளிப்பாட்டை தந்திருக்கிறீர். பாதாளத்தின் மாசுகள் தாழ்ந்து போகட்டும். ஜெயமான ஜீவியம் செய்ய, ஆசீர்வாதமான ஜீவியம் செய்ய, ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய இயேசுவே, நீர் தாமே எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீர். அனுதினம் விசுவாச ஜீவியம் செய்ய எங்களை நீர் ட்ரெயின் அப் பண்ணுவீராக. எங்களை ஒவ்வொருவரையும் நீ ட்ரெயின் அப் பண்ணுவீராக. இங்க கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கர்த்தாவே அது அற்புதமான வழிகளை கொண்டு வரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே கிருபையாயிரும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்தது பாடலை பாடும் பொழுது காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம். சகோதரர் ஜீவானந்தம் அவர்கள் வந்து இங்கே பாடலை நடத்துவார்கள்.
பாடல் 87, இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும் சௌக்கியம் இன்றிடும் நான் நம்பி வந்தேன். இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனின் வீடோன அன்பினா. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே, ஜீவனின் வீரனோ அன்பினா. திவ்ய வாக்கு சத்தம் தந்தம்மை சீரப்படுத்தி கிருபையாலே நிறைந்திருவிரே. திவ்ய வாக்கு சத்தம் தந்தம்மை தீரப்படுத்தி கிருபையாலே நிறைந்திருவிரே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமீட்டிடும் மனம் தீவந்தேனே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும் சௌக்கியமீட்டிடும் யடைத்துமே அன்று ரட்சிப்பளி சித்திரே. அன்பினால் தகையுவையடைத்துமே அன்று ரட்சிப்பளி சித்திரே. இன்று யான் பெறவே மாறிட சந்தோஷமே, என் கிருபையாலே நிறைத்திடுவிரே. இன்று யான் பெறவே சந்தோஷமேருவையாலே நிறைந்திடுவிரே. இயேசுவே என்னை நிராசிவதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நிராசிவதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. ரோகிகளின் எத்தனை நல்ல வைத்தியரே, மதில் காயமெற்றிரே. ரோகிகளின் எந்த நல்ல வைத்தியரே, தேக மதில் காயமெற்றிரே. என்னை சுகமாக்க வன்கரத்தை நீட்டியே, என் கிருபையாலே நிறைந்திடுவிரே. என்னை சுகமாக்க உன் வன்கரத்தை நீட்டியே, கிருபையாலே நிறைந்திடுவிரே. இயேசுவே என்னை நிராசிர்வதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நிராசிர்வதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. பாவென்று தழைத்த வல்ல தத்தமே, நாசரை உயிர்ப்பித்ததுவே. பாவென்று தழைத்த வல்ல சத்தமே, நாசரை உயிர்ப்பித்ததுவே. என்னை உயிர்ப்பிக்க வல்லவா குறைத்துமே, என் கிருபையாலே நிறைந்திடுவிரே. என்னை உயிர்ப்பிக்க வல்லவா குறைத்துமே, என் கிருபையாலே நிறைந்திடுவிரே. இயேசுவே என்னை நிராசிவதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நிராசிவதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருமில்லை பாரிருமை போல். யாவும் எனக்காய் முடித்த இயேசுவே, யாருமில்லை பாரிருமை போல். உம்மகிமை தாயல்லே மண்சரீரம் பெற்றின, என் கிருபையாலே நிறைந்திடுவிரே. உம்மகிமை தாயல்லே மண்சரீரம் பெற்றின, என் கிருபையாலே நிறைந்திடுவிரே. இயேசுவே என்னை நிராசிர்வதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நிராசிர்வதியும் சௌக்கியமேட்டிடும் நம்பி வந்தேனே.
பரிசுத்தம் இறக்கமுள்ள கர்த்தராகிய இயேசுவேயுமே துதிக்கிறோம். ஏற மட்டுமாக ஆண்டவரே வார்த்தையை தியானித்தோம், காணிக்கினாலே உம்மை கனப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தாவே நீர் விதமாக ஜீவிச்சிரோ, விதமாக ஜீவிக்க எங்களுக்கு ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுவீர். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமான ஜீவியம் செய்ய உதவிச்சு. இந்த அதிக தேவைகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்கள் தேவைகள் ஆயிரம் ஆயிரமாகவும் அது பதினாயிரம் பதினாயிரமாக இருக்கலாம், ஆனாலும் நீர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறீர். இங்கே உம்முடைய நாமத்தை தொழுது கொண்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக வாழ்க்கையின் தேவைகளை சந்தி நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்க உதவிச்சு. ஆபிரகாமுக்கு உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வந்தது, யோசேப்புக்கு உம்மிடத்திலிருந்து வந்தது, சாலமனுக்கு அது உம்மிடத்திலிருந்து வந்தது. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருக்கிறோம், நம் தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். நீர் எங்கள் மூலமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர், மணவாட்டியின் மூலமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். மணவாட்டிக்கு ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு வழியை நீர் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே அந்த வழியை நாங்கள் கண்டுபிடித்து அதை ஆண்டவரை அப்ளை பண்ண கிருபத்தால் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீர்கள். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கு. நாங்கள் ஒரு ஜெயமான ஜீவியம் செய்ய கிருபத்தார். சாத்தான் எவ்வளவு ஆண்டவரை பிரச்சனைகளை கொண்டார், அவன் எவ்வளவு போராட்டங்களை கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலே நாங்கள் ஜீவிக்க முடியும். நீர் எங்கள் மூலமாக ஜீவிக்கிறீர், எங்கள் மூலமாக நீர் ஆண்டவரை ஜெயித்துக் கொண்டிருக்கிறீர். எல்லாத்தையும் நாங்கள் ஜெயித்து எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே வந்து நிற்கத்தக்கதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்து. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் என்று தாவீது சொன்னோமாக, நாங்கள் எப்பொழுது நாங்கள் உம்மை காண்போம், எப்பொழுது உம்முடைய சன்னதியிலே வந்து நாங்கள் நிற்போம். ஆண்டவரே அந்த எட்டர்னிட்டிக்குள்ள நாங்கள் எப்பொழுது நாங்கள் பிரவேசிப்போம் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம். இது ஆண்டவரே உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. அவன் ஆண்டவரே ஆராதிக்கப்படுகிறான், அவன் ஆண்டவரே ஜனங்களை ஸ்லேப் பண்ணுகிறான், கண்ணீரை வைத்து அவன் பிடிக்கிறான். நாங்கள் ஆண்டவரே அதெல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதான பலத்தை இந்த கடைசி காலத்தில் நீ கொடுத்திருக்கிறீ. செவன் தண்டர் மெசேஜ் நீ கொடுத்திருக்க, அந்த வெளிப்பாட்டினாலே நாங்கள் மேற்கொள்ள அனைவருக்கும் பலத்தை தருவீராக. நாங்கள் ஏறத்த காணிக்கையிலே அங்கீகரிப்பீராக. இதை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்காக திருப்பி கொடுப்பீராக. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவேற்றுவார். மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ் அகார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி என்ற ஆண்டவரே பால் சொன்னவனமாக, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக, கிருபையாய் இருப்பீராக. மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் மாலையிலே கூடி வரும் பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஐக்கியத்தை தருவீராக. எங்களுக்கு உடைய வார்த்தையை வெளிப்படுத்தும், எங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தும், வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவீராக. நாளை தினத்திலே நடக்க போற அந்த பிரதர்ஸ் மீட்டிங்களையும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கு ஜப வீடு என்று அழைக்கப்படும். நாங்கள் ஜபத்தில இருந்து மேன்மை அடைய, ஜபத்தில இருந்து ஜெயத்தை பெற இயேசுவே எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே இங்கே கொண்டு வந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். நீ சுகம் அளிக்கிறவராயிருக்கிறீ, நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீ என்பதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரமாயிருக்கு. இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல என்னென்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறோ இயேசுவே நீர் அதை கிராண்ட் பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தையின்படியே நீர் கிராண்ட் பண்ணும், உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீர் கிராண்ட் பண்ணுவீராக. ஆசீர்வதி எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
And I love you, he's wonderful. We give all the glory to you. And I love you. Tell it to all me, my email will never be.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக.